ஓம் சாந்தி. எல்லாரும் பிஸி பிஸியா இருக்கீங்களா? 4/4/2018 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உயிரோட வாழ்ந்துகிட்டு மறுபிறவி எடுங்க. நான் அசரீரி ஆத்மா அப்படிங்கிற முதல் பாடத்தை தினம் தினம் உறுதி செய்யுங்கள், பக்காப்படுத்துங்க. ஒரு பிறவியில ஆணா பிறப்போம், அடுத்த பிறவி பெண்ணா பிறப்போம், மறுபடியும் ஆணா பிறப்போம், இப்படி மாறி 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 பிறப்போம். ஆனா இந்த கடைசி பிறவி சங்கமயுகத்துல நாம எடுத்த ஜென்மத்துல என்னவா பிறந்திருக்கிறோம்? ஆணாவும் பிறகுல, பெண்ணாவும் பிறகுல, எந்த உடலையும் எடுக்கல, வெறும் ஆத்மா. அதுதான் இந்த பிறவியுடைய மகத்துவம். அப்படி இருந்தாதான் இந்த சங்கமயுக பிராமண வாழ்க்கை உங்களுக்கு குஷி குஷியா அமையும், எல்லா டெஸ்ட் அப்படிலாம் ஈஸியா பாஸ் ஆவீங்க. அதுதான் பாபா சொல்ற, உயிரோட வாழ்ந்துகிட்டு மறுபிறவி எடுங்க, அல்லது வாழ்ந்துகிட்டே இறந்து விடுங்கள், மர்ஜீவா இறந்து கொண்டே வாழுங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம். சோ மெயின் என்ன, உடல் இல்லாத ஆத்மா நான், இத பக்காவப்படுத்தணும் இல்லையா? ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா நீங்க இன்னும் உடல் உணர்வுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ வெறும் ஒளிப்புள்ளின்னு இருக்கும்போது நீங்க உங்களை ஒளியாவே நல்லா அனுபவம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே எதிர இருக்கிறவங்களை நீங்க ஒளியா பார்ப்பீங்க. எல்லாருடைய அப்பாவான இறைவன் கிட்டையும் புத்தி தானா இணை. எதுக்காக அப்படி இணையிறோம்? ஆஸ்திக்காக அப்படின்றதும் தானாவே நினைவு வரும். சோ எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? உடலற்ற ஆத்மா, உடல்ல இருந்து விடுபட்ட ஆத்மா, ஆத்மான்னு உணர்ந்து பாபா, ஜீவாத்மான்னு உணர்ந்துன்னு சொல்லல இல்லையா? உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா கூட கிடையாது, வெறும் ஆத்மா. அது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். கேள்வி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஆத்மாவா இருக்கிறேன், காது வழியா கேக்குது, கண் வழியா ஆத்மா பாக்குது, அவங்களும் ஆத்மா. சோ இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலதான் எல்லாமே இருக்கு. இந்த 2500 வருஷத்துக்கு அதுதான் நிலைக்க போகுது, இந்த சமஸ்காரம் தான். கேள்வி, முழுமையான சமர்ப்பணமானவர், ஃபுல் சரண்டர் அப்படின்னு யார சொல்ல முடியும்? ஃபுல்லா சமர்ப்பணமானவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எப்பவுமே தன்னை ஆத்மா அப்படின்ற உணர்விலே மூழ்கி இருப்பாங்க. இந்த உடம்பு என்னது இல்ல, எப்படி சூப்பர் இல்லையா? இந்த உடல் நான் இல்லைன்னு மட்டும் இல்ல, இந்த உடல் என்னுடையதும் இல்ல, வெறும் ஆத்மா. அதுல இருந்தும் நான் தனிப்பட்டவனா தான் இருக்கிறேன். ஏன்னா ஃபுல் சரண்டர்னா இந்த உடம்பு என்னது இல்ல, எல்லாமே பாபாவுடையது. உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். இப்ப நான் வெறும் ஆத்மா, பாபா சொல்றத அப்படியே செய்ய போறேன், அவ்வளவுதான். என்னுடைய உடல், என்னோட மனம்னு கூட கிடையாது. மனம், நான் இப்படி சிந்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு மனம் இருந்தா தானே சிந்திக்கிறதுக்கு, எதுவுமே கிடையாது, எல்லாமே பாபா எடுத்து. இப்ப பாபா சொல்றபடி இந்த உடல, இந்த மனச, செல்வத்தை எல்லாத்தையும் நான் பயன்படுத்துறேன் இயேசுவே சேவையில. அதுக்குதான் பாபா கிட்ட ஃபுல் அர்ப்பணம் பண்றது. பாபா சொல்றபடி பயன்படுத்துறது தான் அர்ப்பணிக்கிறது. அதனால செத்து போறதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடையதுன்ற அந்த உணர்வு ஃபுல்லா அழிக்கிறது, அழிச்சிட்டு நான் வெறும் நிமித்தம், ட்ரஸ்டி அப்படின்னு இருக்கிறது தான் முழுமையான சமர்ப்பணம்னு சொல்ல முடியும். சோ அது வந்து சென்டர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சமர்ப்பணமானவங்க தான். பாபா சொல்ற, குழந்தைகளே, என்னுடையவரா ஆன பிறகு எல்லோர் மீது உள்ள பற்றுதலை நீக்கிடுங்க. தொழில் காரியங்களை செய்யுங்க, பராமரிங்க, தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. ஆனா பாபாவுடைய வழிப்படி முழு ட்ரஸ்டியா இருந்து செய்யுங்க. பாபாவுடையவர் ஆகிட்டோம், அதே இப்ப கோயில்ல மாடு நேர்ந்துகிட்டு விடுறாங்க அப்படின்னா அந்த மாடு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யார் வீட்டுல இருந்துச்சோ அவங்க வீட்டுக்கு போகாது. அந்த மாதிரி நாம இருக்கணும். அப்ப எல்லாத்தின் மீது உள்ள பற்ற கட் பண்ணணும். பாபாவுடையவர்னா பாபாவுக்கு மட்டும் சொந்தமானவர்னு அர்த்தம், வேற யாருக்குமே சொந்தமானவர் கிடையாது. யாருக்கும் நீங்களும் சொந்தம் கிடையாது, உங்களுக்கும் யாரும் சொந்தம் கிடையாது. ஒரு பாபா மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம், பாபாவுக்கு நீங்க சொந்தம், அவ்வளவுதான். சோ மற்ற எல்லா பற்றையும் நீக்கிடுங்க. சோ பாபா வழிபடி நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது, ஆனந்தமா இருக்கும் இந்த சங்கமயோக வாழ்க்கை. சோ ஆனந்தமா பார்க்கதான் விரும்புறாரு பாபா நம்மள. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இருக்காது, எந்த பற்றும் இருக்கக்கூடாது. அப்ப வேலைக்கு எல்லாம் போக தேவையில்லையா, பிசினஸ் எல்லாம் பண்ண தேவையில்லையா? பாபா சொல்ற தாராளமா பண்ணுங்க, குழந்தைங்களை பராமரிங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய ஆவறதுக்கு முன்னாடி இருந்த அனைத்தையும் பண்ணுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்னுடையது, என்னோட வேலை, என்னோட அப்பா அம்மா, என்னோட குழந்தைன்ற உணர்வுல பண்ணீங்க. இப்ப நான் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன், அதை நான் அடைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி செய்யுங்க, அதுதான் ஸ்ரீமத்ன்றது. சோ இந்த ஸ்ரீமத் படி முழு ட்ரஸ்டி விலகி இருக்கிறான், அவ்வளவுதான். கணக்கு முடிக்கணும், அதை முடிக்கிறேன். பற்று இல்லாம அவங்க அன்பு கொடுத்தாங்க, அன்பு கொடுக்கறேன், ஆனா பற்று இல்லாம, ஏன்னா பாபா கூப்பிட்டா ஓடி போயிடணும். அப்படி செய்யுங்க. இப்ப மொத்தத்துல பற்றே இருக்கக்கூடாது எதுலயுமே, என்னதுன்ற பற்று இல்லாம. ஆனா அவங்க கடமை செய்யணும். இப்ப கடமை செய்ய பலனை எதிர்பாராதுன்றது அதுதான். பற்றோட செய்யும் போது பலன் எதிர்பார்ப்பீங்க, பற்று இல்லாம செய்யும் போது பலன் எதிர்பார்க்க மாட்டீங்க. செய்வீங்க, அது உங்க கடமை. எப்படி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பேஷண்ட கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி, அது அவங்க கடமை, அவ்வளவுதான். திருப்பி அவங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பாடல், வாசலில் வந்திருக்கிறோம், உறுதி எடுப்போம். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க, நிச்சயமா பாடல் ரகசியம் நிறைந்திருக்குது. இதனுடைய அர்த்தத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். இதுக்கு பேர் தான் வாழ்ந்துகிட்டே இறந்து போவதுன்னு சொல்லப்படுது. பாபாவுடையவரா ஆன பிறகு ஆசிரியர் அல்லது குருவாக வைத்துக் கொள்கின்றனர், அனைவரும் லௌகீக குரு கிட்ட போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா பெரும்பாலானவங்க குரு வச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு ஞான ஸ்நானம் செய்ய வைக்கிறாங்க, குருவுடைய மடியில குழந்தைய வைக்கிறாங்க. அவர் பாதிரியரானா கூட, பாதிரியாரானா கூட, அல்லது வேற யாராவது இருந்தாலும் கூட, அவங்க ஒன்னும் கிறிஸ்து கிடையாது, பாதிரியாரோ அல்லது மற்றவர்களோ. ஆனா கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் பேர்னால இந்த குழந்தைய நாங்க கிறிஸ்துவரா ஆக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குழந்தைங்க நீங்க முதல்ல தந்தையுடையவரா ஆகுறோம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய மனம், உடல், பொருள் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம். இதுக்குதான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து ஆத்மாவாக நாம அவருடையவர்களாக ஆகுறோம்னு அர்த்தம். இது புத்தியில இருக்கும். எதெல்லாம் எண்ணிது எண்ணிதுன்ற உங்களுடைய பொருள் இருக்குதோ, அது உங்க சரீரமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், பொருள் சம்பந்தம், அனைத்தையும் மறக்கணும். எண்ணிதுன்னு எதுலாம் புத்தி போச்சா எல்லாத்தையும் மறக்கணும். அப்படின்னா அந்த புத்தி அதுல போகவே கூடாது. இறந்தா எல்லாம் மறந்துடுது தாங்க. உயர்வான குறிக்கோள் ஆத்மா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கணும். மற்றபடி நீங்க உடலை விட்டு செத்து போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்மா முழுச தூய்மையாகல, ஆனா பாபாவுடைய ஆகி இருக்கிறோம். இருந்தாலும் ஆத்மா தூய்மையற்றதா தான் இருக்கு. அதனால ஆத்மாவுடைய ரெக்கை துண்டிக்கப்பட்டுருச்சு, அதனால அதால பறந்து போக முடியாது. சமோ பிரதானமா இருக்குது ஆத்மா, அதனால ஒரு ஆத்மா கூட திரும்பி போக முடியாது பறந்தா முடியாது. மாயை ஒரேடியா இறக்கைய துண்டிச்சிடுச்சு, ஆனா உண்மையில ஆத்மா பறக்கும் சக்தி நிறைந்தது. எல்லாத்தையும் விட வேகமா பறந்து போகும், அதை விட வேகமா போகக்கூடியது எதுவுமே கிடையாது. இறுதியில கொசு கூட்டம் மாதிரி எல்லா ஆத்மாக்களும் பறந்து போகும். எங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற சூரியன் சந்திரனை எல்லாம் கூட கடந்து போகும், திரும்பி வரவே வராது. மனிதர்கள் அனுப்புற ராக்கெட் எல்லாம் போயிட்டு திரும்பி வருது, ஆனா அதால சூரிய மண்டலம் வரை கூட போக முடியல. ஆனா நீங்க அதையும் விட வெகு தொலைவாக போகணும், ஏன் அதுக்கு மேல இருக்கிற சூக்ஷ்மதனத்தையும் தாண்டி ஆத்மலோகத்துக்கு போகணும். உடனே போயிடுது, ஏன்னா ஆத்மாக்கு ரெக்கை கிடைச்சிடுது. கணக்கு வழக்கு முடிச்சிட்டு ஆத்ம தூய்மை ஆகிடுது. இந்த கடைசி நேரத்தின் மகிமை தான் அதிகமா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து ஆத்மாக்களும் கணக்கு வழக்க முடிக்கணும், ஏன்னா எல்லா ஆத்மாவும் கரைப்படிந்த பாவ ஆத்மாவா இருக்கிற காரணத்தினால இதே நரகத்திலேதான் மறுபிறவி எடுத்துட்டு இருக்கு. பாட்டு ஃபுல்லாங் தெரியல, ஒரு லைன் போட்டிருக்காங்க, வாசலில் வந்துலாம் உறுதி எடுப்போம். சோ அதோட அர்த்தம் என்னன்னா வாழ்ந்துகிட்டே இறந்து போறது அப்படிங்கிறது. சோ அந்த லைன் வரும் பொருது வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்ற உறுதி எடுக்கிறதுக்காக உங்க வாசல்ல வந்திருக்கிறோம் பாபா அப்படின்னு அர்த்தம். பாபா சார், லௌகீகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த அப்பாவுக்கு பிறக்குது, பிறகு ஒரு டைமுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர் கிட்ட போகுது, அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு முக்தி ஜீவன் முக்தியை தேடி குரு கிட்ட போகுது. எல்லோரும் குரு கிட்ட போகல, ஆனா பெரும்பான்மையானவர் குரு வச்சுக்கிறாங்கன்றார். எப்ப 69 முன்னாடி. அப்ப பாரதம் எந்த அளவுக்கு அந்த ஆன்மீக தேடல் நிறைந்த நாடா இருந்திருப்பாரு, இப்ப இல்ல இல்லையா, அவ்வளவா இல்ல, இப்ப இருக்கிறாங்க பட் அவ்வளவா கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு ஞான ஸ்நானம் பண்றாங்க, பேர் வைக்கிறாங்க. சோ அந்த ஞான ஸ்நானம் பண்ணும்போதுதான் அது முழுமையான கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்றாங்க. லவ் பண்ணி ஒரு இந்து பொண்ணையோ இந்து பையனோ கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அந்த ஞான ஸ்நானம் பண்ணி பேரை மாத்தி அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்தவரை தான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனா கிறிஸ்து மடியில போல ஒரு பாதிரியார் மடியில அந்த குழந்தைய வச்சு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர் கிறிஸ்தவர் ஆக்குறோன்றாங்க. ஆனா நாம கிறிஸ்து இல்ல, கடவுள் மடியில டைரக்டா போறோம். எவ்வளவு பெரிய குஷி நிறைஞ்ச விஷயம் இல்லையா. அவங்க கிறிஸ்து மடிக்கு கூட போல, வேற யாரோ ஒரு மடி கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்றாங்க. கிறிஸ்துவ கடவுளுமே கிடையாது, நம்ம டைரக்டா கடவுள் பேருனால இன்னொருத்தர் மடிக்கு போல, டைரக்டா கடவுள் மடிக்கு போகும், கடவுளுடைய ஆகும் இல்லையா. சோ இங்க கடவுளுடைய ஆனவனே நமக்கு ஞானம், உண்மையான ஞானஸ்தானம், ஞானத்தினால குறிப்பாற்று. என்ன அந்த ஞானம் அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க கிறிஸ்தவர்கள்? மற்ற மதத்து போட்டோ வீட்டுல இருக்க கூடாது, அதெல்லாம் சாத்தான் தூக்கி வெளில கிடச்சு அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இங்க பாபா என்ன சொல்ற, ஒட்டுமொத்த உலகமும் சாக்காம தான், அதை புத்தியில இருந்து வெளில கிடாச்சுன்றாரு பாபா. ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு எதிரிதான், எல்லாமே தம பிரதானமா இருக்குது, இந்த உடம்பே உனக்கு எதிரிதான், அதனாலதான் நீ செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ, வெறும் ஆத்மா தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. மெயினே அதுதான் பாபாவுடைய ஆவரு.
அப்ப உங்களுக்கு இருக்கிற உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் நெருப்பப்பட்டு எரிச்சிடலாமா? அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன்னா இதை வச்சுதான் ஈஸ்வரி செய்ய முடியும். சோ ஈஸ்வரனுடைய வழிப்படி அவர்கிட்ட கேட்டு எதுக்காக இந்த உடலை பயன்படுத்தணும், எதுக்காக இந்த மனசை பயன்படுத்தணும், எதுக்காக என் பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டு 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 அவரு சொல்ற வழியில மட்டும் ஈஸ்வரி சேவையில பயன்படுத்துறது தான் அர்ப்பணிக்கிறது. உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. எஜமானன் பாபா எல்லாமே அவருடைய இதுதான். அதனால எஜமானன் கேட்டுதானே பயன்படுத்தணும் அவருடைய பொருளை. அப்படி நீங்க பயன்படுத்தினீங்கன்னாதான் இறைவன் கிட்ட நீங்க உண்மையில அர்ப்பணம் ஆயிருக்கீங்கன்னா தான். என் காசு தானே அர்த்தம், என் கண்ணு தானே நான் எதை வேணாலும் பாப்பேன் அப்படின்னு நீங்க அர்ப்பணம் ஆகலன்னு அர்த்தம். அதுதான் உயிரோட வாழ்ந்துகிட்டே இறந்து ஆத்மாவாகி. சூப்பர்ல, உயிரோட இருக்கிறோம் ஆனா இறந்துட்டா எப்படி எல்லாமே மறந்து போயிடுது. இறந்து ஒரு குழந்தை இறந்து வேற ஒருத்தர் வீட்டுல பிறந்ததுக்கு அப்புறம் முன்னாடி ஜென்மத்து வீடெல்லாம் ஞாபகமா இருக்க போகுது, போய் அது கிட்ட போய் என் சொத்து கூட அப்படின்ட்டு சண்டையா போட போகுது, எல்லாத்தையும் மறந்துடுது இல்ல. அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து வெறும் ஆத்மா, உடலே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் உடலே கெட்ட வார்த்தை, ரொம்ப அழுக்கான விஷயம். வெறும் ஆத்மா, நான் உடல் நினைக்கிறத மிகப்பெரிய ஸ்ரீமத்து மீறது, மற்றவர்களை உடல்னு பாக்குறதும் மிகப்பெரிய ஸ்ரீமத்து மீறது இல்ல, மிகப்பெரிய பாவம்ன்றார் பாபா, மகா பாவம்ன்றார். சோ அப்படி வெறும் ஆத்மாவா பாபா உடையவர் ஆகி இருக்கிறேன், அதுதான் மகிமை. சிவலிங்கத்தை சுத்தி குட்டி குட்டி லிங்கம் வைக்கிறாங்க, என்ன இப்படியே வாழ்ந்தவங்க அவங்க. பரந்தாமத்துல நடக்கிற விஷயத்தையே சொல்லல, இந்த பூமியில இறைவனை சுத்தி இவங்களும் ஆத்மாவாகவே இருந்தாங்க, உடலுணர்வு இல்லாம இருந்தாங்கன்னு அர்த்தம். சாலி கிராமம் அது புத்தியில இருக்கணும், வெறும் ஆத்மா நான் பாபாவுடைய இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், எல்லாத்தையும் மறக்கணும். நான் 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 பெண், இது என்னோட பொருள், என்னதுன்னு எதெல்லாம் இது வரைக்கும் உன் புத்தி அலைஞ்சதோ, இல்ல என்னதுன்னு ஒரு எண்ணம் இருந்தாதான் அலையும். நம்ம பாபா சொல்றாரு, உனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் தான் கண்டிப்பா என்னோட எதுன்னு அங்க பற்று புடிச்சிட்டு இருக்குதுன்னு, அத ஃபுல்லா மறந்துடுங்க, மறக்கணும். செத்த மறந்துதானே போறீங்க எல்லாத்தையும். இப்ப இங்க செத்து வாழறன்றீங்க ஆனா மறக்க மாட்டீங்க, மறந்துடுங்க. ஆனா கடமையை செய்யணும் இல்லையா, நம்மள இவ்வளவு நாள் வளர்த்த அப்பா அம்மாவுக்கு அந்த, ஏன்னா அந்த கணக்கு சேர்ந்து இருக்குல்ல, அதை நம்ம செட்டில் பண்ணணுமே, அதெல்லாம் செய்யணும். கல்யாணம் பண்ணா கணவனா மனைவியை கவனிக்கிறது, குழந்தைய கவனிக்கிறது எல்லாமே பண்ணணும். ஆனா என்னோட கணவன் என்னோட குழந்தைன்றத கட் பண்ணிட்டு, என் சிவபாபாவுடைய குழந்தை சகோதர ஆத்மா அவ்வளவுதான். ஆனா எனக்கும் அந்த ஆத்மாக்கும் கர்ம கணக்கு இருக்குது, சோ அதை முடிக்கணும் அவ்வளவுதான். வெறும் ஆத்மாவா வாழறது, அனைத்தையும் மறக்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய டார்கெட், எவ்வளவு பெரிய குறிக்கோள். அதனால நான் அசரீரி ஆத்மா, சரீரமற்ற ஆத்மான்னு உறுதி செய்யணும். சிவபாபாவுக்கு பிரம்மா பாபா உடல்ல வரும்போது, தாதி உடம்புல வரும்போது எல்லாம் உடம்புன்ற உணர்வே அவருக்கு இல்லை இல்லையா. அதனாலதான் பாத்தீங்கன்னா தாதிக்கு உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. சோ அந்த ஹோலி பண்டிகை அந்த மாதிரி டைம்க்குலாம் பாத்தீங்கன்னா தக்கு குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும்ட்டு ஏந்திருப்பேன், நான் பக்கத்துல இருக்கிற தாதி வந்து அவங்களை உட்கார வைப்பாங்க. ஏன்னா தாதிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியும், பாபாவுக்கு அது அவருடைய உடம்புன்ற உணர்வே கொஞ்சம் கூட இல்லாததுனால குழந்தைங்களை குஷிப்படுத்தணும்ன்ற எண்ணம் தான். சோ அதுதான் ஆத்ம உணர்வுன்ற. சோ அப்படி நீங்களும் உங்களை அசரீரி ஆத்மான்னு உறுதி பண்ணிக்கோங்க, உடலற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக உடலை விட்டு செத்து போறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி ஒண்ணும் நீங்க டக்குன்னு பாபா கிட்ட போயிடவும் முடியாது, தூய்மை ஆனாதானே போக முடியும். பாபாவுடைய ஆனாலும் இன்னும் தூய்மை ஆகல, ஆயிடுச்சுன்னா போயிடும் ஆத்மா, டக்குன்னு பறந்து போயிடும். இப்ப ரெக்கம் துண்டிக்கப்பட்டு இருக்கு, அதனால ஆத்மாவனால பறக்க முடியாது. ஒரு ஆத்மா கூட திரும்பி போக முடியாது, ஏன்னா தம பிரதானமா இருக்கு எல்லாமே. சமபிரதானமா இருந்ததுனால ரெக்கை துண்டிச்சிருச்சு. இதுதான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஜடாயு அப்படின்னு ஒரு பறவை வந்து சீதையை மீட்க வரும், அந்த ரெக்கைய ராவணன் விட்டுவான். அப்ப அது எந்த ரெக்கை இல்லையா, தூய்மை இல்ல, அந்த தூய்மைன்ற ரெக்கையை வச்சிட்டான். தூய்மைன்ற ரெக்கை இருந்தாதான் அது பறக்கும். சோ மாயை அதை வச்சிட்டான், அதனால ஆத்மாவில பறக்க முடியல. ஜடா ஏன் பறவையா கட்டுறாங்க, அது ஆத்மா பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, ஆனா வச்சிட்டான். ஆனா பறந்தா இருக்கிறத எல்லாத்தையும் விட சமஸ்பீடா பறக்கும். ஒரு வினாடியில பறந்தாமத்து போயிடும், சூரியனெல்லாம் தாண்டி சூக்ஷ்மதனத்துல தாண்டி ஒரு வினாடியில ஓடி போயிடும். அவ்வளவு ஸ்பீடா பறக்கக்கூடியது, ஆனா இப்ப ரெக்க இல்ல. தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த ரெக்க வந்துடும். போனா போனதுதான், திரும்பி வராது. மற்றபடி நீங்க ராக்கெட் எல்லாம் விட்டீங்கன்னா சூரியன் அளவு கூட போகாது, பட் ஆனா திரும்பி வரும். ஆனா இந்த ராக்கெட் வராது அங்க போயிடுச்சுன்னா. எல்லாமே ஆத்ம லோகத்துக்கு போனோம். இப்ப அதுக்குதான் இப்ப ரெக்கை கொடுக்கற பாபா நினைவு செய்ய செய்ய அந்த ரெக்கை வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா செய்ய விடுமா, நினைவு செய்ய விடுமா, செஞ்ச பாவ கர்மம் விடாது. அதுதான் கணக்கு வழக்க முடிச்சுட்டு போனோம். அப்ப புரிஞ்சுக்கணும் இது பாபா நினைவு. சோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி பாவம் செஞ்சிருக்கிறோம் அதனால நினைவு வரலன்னு அப்படி அசால்ட்டா விட்டுறக்கூடாது. அதுல இருந்து எப்படி அந்த பாவம் தான் சக்கர வியூகமா இருக்குது, அதை எப்படி உடைச்சிருது யுக்தியா. அவன் என்ன நாலு திட்டு திட்டினானா அவனுக்கு திருப்தினா திட்டட்டும். ஆனால் உங்களுடைய புத்தி பாபாவோட இணைஞ்சிருக்கட்டும், நீங்க மாட்டிக்கூடாது. ஏன்னா நேற்று சொன்னார் இல்லையா, சம ஸ்பீடா போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, சைடுல உங்களை பார்த்து நாய் குலைச்சாலோ என்ன ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க மட்டும் போயிட்டே இருங்க, போயிட்டே இருக்கிற நாராயணன் பதவி நோக்கி போயிட்டே இருக்கிறன்ற அந்த கவனம் மட்டும் வைங்க. அது கணக்கு முடிஞ்சிடும், அது குலைச்சதுக்கு அப்புறம் அடங்கிட்டோம், அவ்வளவுதான் போகணும் நம்ம. சோ அது வந்து திட்டுறதுனால வர கர்ம கணக்கு முடிக்கிறது. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, சோ எல்லாத்தையும் பண்றோம். என்னதுன்ற உணர்வு இல்லாம பண்றோம், குஷி குஷியா பண்றோம். ஏன்னா பாபா நினைவுல பண்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யோகா டைம், உட்காந்துட்டு யோகா பண்ண போர் அடிக்குது, அதனால மற்ற கடமையை செஞ்சுட்டு பண்றோம்னு நினைச்சுக்கணும். ஆக்சுவலா அப்படி பண்ணும்போது ஈஸியாவே பாபா நினைவு வரும். இன்னும் டார்ச்சர் பண்ற கணவனோ குழந்தையோ கட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த டைம் தான் டக்குன்னு பாபா நினைவு வரும். ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு பாபா நினைவு வர்றது கஷ்டமா இருக்கும். சோ அதுலயும் இவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இப்ப எல்லா ஆத்மாவிலும் கரை, பாவ கரை படிஞ்சிருக்குனால இந்த பாவ உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்க பிறவி எடுக்க கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் யோகத்தினால ஏறிச்சிடுங்க. இது எல்லையற்ற நாடகம். எல்லா நடிகர்களும் அவங்க பாகத்தை ஏற்று நடிக்க இங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். பரந்தாமத்துல இருந்து அங்கே யாரும் இருந்துட முடியாது. எல்லா ஆத்மாவும் மேடைக்கு வரணும். அதுலயும் விநாச சமயம் நெருங்கும் பொழுது எல்லாமே வந்துடுது. இப்ப பாருங்களேன், எனக்கு பிறவா நிலை வேணும், நீ பிறவா நிலை எடுக்கணும்னு விரும்பினாலும் எதுவும் விரும்பினாலும் வந்துதான் ஆகணும். சொர்க்கமே வேண்டானா, சரி சொர்க்கத்துக்கு வரமாட்ட. ஆனா அந்த கடைசி விநாச காட்சி பார்த்தே ஆகணும், ஏன்னா லேட்டா வரவங்க லேட்டா தான் போவாங்கன்றார். சீக்கிரமா வந்தா சீக்கிரமா போயிடலாம், இதுலதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம். சீக்கிரம் வந்தா சீக்கிரமா போயிடலாம் இல்லையா, அந்த விநாச காட்சி பார்க்காம கூட ஓடிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம், கூப்பிட்ட உடனே ஓடிடலாம். இப்ப லேட்டா வராங்கன்னா அந்த அளவுக்கு லேட்டா இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க, அவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பாங்க. சோ கண்டிப்பா அந்த விநாச சமயம் வரும்போது எல்லாமே வந்துருதுன்ற
அங்கே இருந்துகிட்டு என்ன நடிப்பு நடிக்க முடியும்? நடிகர்னா இங்கே தானே நடிக்கணும், வீட்லயேவா உட்காந்துட்டு இருப்பாரு நடிகர். பரந்தாமும் வீடு, இதுதான் மேடை, இங்க நடிக்க வந்துதான் ஆகணும். எல்லா ஆத்மாவும் அங்கிருந்து வந்த உடனே பாபா மறுபடியும் எல்லோரும் மேல அழைச்சிட்டு போவாரு. பாபா சொல்றாரு 1936 இங்க வந்துட்டார் பாபா. அப்ப எல்லா ஆத்மாவுமே மேல இருந்து அந்த டைம் வந்துருச்சான்னா கிடையாது. பாபா இங்க இருக்கும்போது கூட ஆத்மாக்கள் அங்க இருந்துகிட்டே தான் இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது. நீங்க அதே மாதிரி வரிசீக்கிரமா போவீங்க. எப்படி வந்தீங்களோ இல்ல சீக்கிரமா வந்தவங்க சீக்கிரமா போவாங்க, அது மாதிரி போவீங்க. உங்களுடைய மனநிலை தான் ஆதாரம். அதனால வாழ்ந்து கொண்டே மறுபிறவி எடுக்க வேண்டும். நான் ஆத்மா அப்படின்னு உறுதி செய்ய முயற்சி செய்யணும். குழந்தைங்க அடிக்கடி தேக உணர்வுல வந்து மறந்துடுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருதுனால என்ன அர்த்தம், அது கண்டிப்பா தேக உணர்வு எண்ணமா தான் இருக்கும். பெரும்பான்மையான எண்ணங்கள் ஆத்ம உணர்வுல உள்ள எண்ணங்களை எவ்வளவு நேரம் உருவாக்குறோம், ஆஹா அந்த ஆத்மா அப்புறம் எவ்வளவு தேவதையா இருந்திருக்கும், இல்ல சர்வப்பிரதமா இருந்திருக்கும்ல, இப்பதான் அப்படி இருக்குதுன்ற மாதிரி எண்ணமா எந்த நேரமும் ஓடிட்டு இருக்கு. இப்ப வர என்ன ஏன் இப்படி பண்ணுதா, டக்கம் தேக உணர்வு வந்துட்டீங்க. அதான் பாபா சார், அடிக்கடி தேக உணர்வுல வந்து மறந்துடுறீங்க, ஆத்மான்றத மறந்துடுறீங்க. அதுக்குதான் டெஸ்டப்பர் அது மாயா மறக்க வைக்கிறதுக்கான முயற்சி அது பண்ணும். ஆனா நீங்க ஆத்மா ஆத்மான்னு பக்காப்படுத்துற இதுலதான் நீங்க சீக்கிரமா போறீங்களா இல்ல லேட்டா தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு போறீங்களான்றது இருக்கு. சோ இப்ப வாழ்ந்துகிட்டே மறுபிறவி எடுக்கிறோம், வெறும் ஆத்மாவே இருக்கிறோம், ஆத்மாவே இருக்கிறோன்றதுலதான் உங்களுக்கு வெற்றி இருக்கு. சூப்பரா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சீங்கன்னா தான் நான் ஆத்மான்ற எண்ணத்திலேயே உங்களால இருக்க முடியும். குறிப்பா அஸ்வமேத ராஜஸ்வ யஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வமேத அப்படின்னா உடல் என்கிற குதிரை, ராஜ்யத்தை அடைறதுக்காக உடல் என்ற குதிரையை முழுசா சுவாகா பண்றோம் இந்த யாகத்துல. அப்படி உடல் உடல் உணர்வு உடல்ன்றது உடல் உணர்வு ஃபுல்லா சுவாக பண்றவங்களால மட்டும்தான் ஆத்மான்ற எண்ணத்திலே இருக்க முடியும்ன்றார். எவ்வளவு சூப்பரான ரகசியம் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே இந்த பொருள் என்னுடையது இல்லை, இந்த உடல் என்னுடையது இல்லை, இந்த கர்மேந்திரம் என்னுடையது இல்லை அப்படின்னு இருந்தாதான் என்னதுன்றதுலதான் உங்களுடைய எண்ணம் சுத்திக்கிட்டு இருக்கும். நான் ஆத்மா, என்னுடைய ஒரு பரமாத்மா, வேற எதுவுமே இல்ல அப்படின்னு இருந்தாதான் ஆத்ம உணர்வுல பாபா நினைவில மூழ்கி இருக்க முடியும். அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும், பாபா இந்த கண்ணுக்கு தெரிந்த அனைத்தும் கண்ணும் உன்னுடையதுதான், நானே உன்னுடையவன் தான், இந்த உடலும் உன்னுடையதுதான், என்னுடையது கிடையாது, இதை விட்டுடுறோம் பாபா, நான் உன்னுடையவன் அப்படின்ற பயிற்சி வந்துகிட்டே உன்னுடையது பாபா, இது உன்னுடையது பாபா, இது உன்னுடையது பாபா, என்னோடது எதுவுமே கிடையாது. பாபா சொன்னாருங்க, சகோதரன் சகோதரி தான் எல்லாமே, அது தெரியல அதனாலதான் விகாரத்துல விழுறாங்க. கோபரகத்துல சகோதரன் சகோதரி ஒரு அப்பாவுடைய குழந்தைன்றது ஞாபகம் இல்லாதனாலதான் விகாரத்துல விழுறாங்க, இல்லைன்னா விழ மாட்டாங்கன்ற. அப்ப அது அது உன்னுடையது என்ன, அது உன்னுடையது, உன்னோட குழந்தை, அப்ப எனக்கு என்ன சகோதரன் சகோதரி இல்லையா? அப்ப என்னுடையதுன்ற அந்த உணர்வே எல்லாமே டைரக்டா இறைவனுடையது. சங்கம் எதுவுமே ஒரு கோயில், எல்லாமே இங்க பாக்குற அனைத்தும் பாபாவுக்கே சொந்தமானது. இந்த உடல் எதுவுமே எனது கிடையாது, நான் அப்படியே உங்களுக்கு சமர்ப்பணம். என்னை மலராக்கி உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் பாபா. அதுக்கு பாபா சொல்றார், என்னுடையவரா ஆகிட்டனா எல்லோர் மீதும் பற்ற நீக்கு, எல்லோர் மீது இருக்கிற பற்ற நீக்கிடுங்க. அதுதான் நறுமணம் உள்ள மலர். மற்றவருக்கு மேல பற்றோட நீங்க பாபாக்கு மலராகி அர்ப்பணம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த மலர் வாடி போன மலர், அல்ல துர்நாற்றம் வீசுற மலர் ஆயிடும். இப்ப இது பைபிள்ல பாத்தீங்கன்னா இறைவனுக்கு அந்த காலத்துல ஆடு மாடு இப்பவுமே பண்றாங்க இல்லையா, அர்ப்பணிப்பாங்க. அதுக்கு ரூல்ஸ் என்னன்னா அது புஷ்டியா இருக்கணும், எந்த நோயும் இருக்கக்கூடாது. சோ அங்கெல்லாம் அது விலங்கு விலங்குன்னு அப்படி போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், நோயினா ஆத்மாவில எந்த நோயும் இருக்கக்கூடாது, எந்த விகார நோயும் என்னுடையதுன்ற பற்று நோய் இருக்கக்கூடாது. அப்படி அர்ப்பணிக்கணும் பாபா கிட்ட. அப்பதான் நீங்க என்னுடையவர்னு சொல்ல முடியும். சரி பாபா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மதுபன்ல உட்காந்துக்கிறேன் அல்லது சென்டர்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னா அந்த அர்த்தத்துல ஒண்ணு நான் சொல்லல. உங்களுடைய தொழில், உங்களுடைய கடமை, அதெல்லாம் நீங்க பண்ணதான் செய்யணும். உங்க குடும்பத்தை நீங்க பராமரிக்கத்தான் வேணும். நீங்க உங்களுடைய படைப்பு, உங்க குழந்தைங்க, அதுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீங்க செஞ்சு முடிக்கத்தான் செய்யணும். அதே மாதிரி தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய சேவையும் செய்யதான் செய்யணும். ஏன்னா அவங்க உங்களை வளர்த்து இருக்கிறாங்களே, அந்த கடனையும் நீங்க முடிக்கணும். பெற்றோர்கள் நம்மளை வளர்க்கறதுனால குழந்தைங்க அவங்களுக்கு கடன் படுறாங்க, அதிகமாக கடன் படுறாங்க, கடன் அதிகமாகுது. சோ அந்த கடனை நீங்க முடிக்கணும். ஆனா என் பற்று இல்லாம முடிக்கணும், அவ்வளவுதான். சோ அப்ப தெரியுது முந்தைய ஜென்மத்துல, ஏன்னா பாபா காஞ்சான அப்புறம் இது வேற ஜென்மம், பட் முந்தைய ஜென்மத்துல அவங்க பண்ணிட்டாங்களே வளர்த்துட்டாங்களே அந்த கடன் இருக்குது, நமக்கு அது ஞாபகமும் இருக்குது. சோ அதுக்கான அந்த கடனை முடிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு திருப்பி நாம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அதே மாதிரி பாபா இப்ப வளர்க்கிறாரு இல்ல இல்லையா, அந்த அப்பா அம்மா உங்களை வளர்க்கறாங்க, அவங்களுக்கு எதை கொடுக்கணுமோ நீங்க அதை திருப்பி கொடுக்கணும் கடமை, அது உங்க கடமை. அதே மாதிரி இப்ப இந்த சங்கமயத்துல சிவபாபா உங்களை வளர்க்கிறாரு, அதுக்கு நீங்க என்ன திருப்பி கொடுக்க போறீங்க? எல்லாத்தையும் கொடுங்க, என்னுடையதுன்ற உணர்வு ஃபுல்லா கொடுத்துருங்க பாபா கிட்ட. என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா பாபா எல்லாத்தையும் கொடுக்கறாரு இல்லையா. அந்த அப்பா அம்மா வந்து எல்லாத்தையும் கொடுக்கல, கொஞ்சம் கொடுத்தாங்க அதை கொடுக்குறீங்க. ஆனா இங்க பாபா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, அதனால எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணிச்சிடுங்க. ஏன்னா அவரு உங்களை பாலனிச்சாரு, நீங்க எதுவுமே உங்களுடைய இதுன்னு வச்சுக்க தேவையில்ல, அவரு எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. இது சிவ பகவானின் பண்டக சாலை. தாய் தந்தை குழந்தைகளை பாலனை செய்யறாங்க. ஆரம்பத்துல வந்தவங்க உடனே சமர்ப்பணம் ஆகிட்டாங்க, அவங்க கிட்ட எதையுமே வச்சுக்கல. சமர்ப்பணம் ஆன பிறகு அனுமதி இல்லாம அர்ப்பணமானவற்றை யாருக்குமே கொடுக்க முடியாது. சாஸ்திரத்துல ஹரிச்சந்திரன் கதை இப்படி இருக்குது. ஆனா அது யதார்த்தமா இல்ல, பாரதம் முற்றிலும் தூய்மையா இருந்துச்சு, பாரதத்தினர் மாதிரி யாருமே சுகமாக ஆகிறது கிடையாது, மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம் இந்த பாரதம். பதித்த பாவனன் இறை தந்தை இந்த பாரதத்துல வந்து முழு உலகத்தையும் பஞ்ச தத்துவத்தையும் தூய்மையாக்குற. ஏன்னா இப்ப தத்துவம் கூட உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு பூகம்பம் புயல் எல்லாம் வருது, வரும், இன்னும் வரும். ஏன்னா தமோ பிரதானமா இருக்குது, இயற்கை சீற்றங்கள் உண்டாகும், நிறைய துக்கத்தை கொடுக்கும். இந்த நேரம் எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான். சத்தியுகத்துல உள்ள எல்லா பொருளும் அனைத்துமே சுகத்தை மட்டுமே எப்பவும் கொடுக்கும். அதனால இங்க இருக்கிற மாதிரி புயல் காற்று, வெப்பம், அனல் காற்று இதெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்கள கூட சிலர் தான் இத புரிஞ்சுக்கிறாங்க, அதனாலதான் இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு காணாம போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட இத புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இங்க வரவங்க எல்லாருமே நிலையா இருக்கிறது கிடையாது. இங்க இருந்து போறாங்க, பத்து நாளுக்கு பிறகு, அதாவது என்ன சொல்றாரு, மதுபனுக்கு வந்துட்டாங்கன்னா பக்கா ஆயிட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. பத்து நாள் கழிச்சு மெசேஜ் வருதான், பாபா உங்களை மாயா சாப்பிட்டுச்சு. இப்படி எல்லாம் நடக்குது. சிறிய மலராக உள்ளது பெரிய மலராக இருந்தா அதுல பழம் கூட வரும். பழம் வந்தவுடன் மற்றவர்களை தன்னை போல் மாற்றும் சக்தி வந்து விடுகிறது. அவர்களையும் சக்தி நிறைந்தவர்களாக மாற்றிவிடுகின்றனர். பாபாவுடையவர் ஆன பிறகு பிரஜைகளையும் உருவாக்கணும், வாரிசையும் உருவாக்கணும். நமக்கு வழிகாட்டியா ஆகி பாபா நம்ம கிட்ட வந்திருக்கிறார், அவ்வளவுதான், வந்து சேர்ந்து விட்டோம் அப்படின்னு கிடையாது. குறிக்கோளோ மிகவும் உயர்ந்தது. மாயின் புயல் அதிகமாக வருகின்றது. பாபா நாங்க உங்களுடையவராதான் இருந்தோம், உங்களிடம் இருந்து ஆஸ்தி அடைஞ்சும் பின்னர் 84 பிறவி எடுத்து மீண்டும் வந்திருக்கிறோம், உங்களுடையவரா ஆகி இருக்கிறோம். உங்ககிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடைஞ்சே தீருவோம். அப்படிப்பட்ட பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்யணும், அவருக்கு சமமா ஆகி பலன்களை தரணும், பழங்களை தரணும். இல்லன்னா எப்படி எஜமானரா ஆகிறது? உங்களுடைய வாரிசை எப்படி உருவாக்குறது? பிரஜைகளும் தேவை, வாரிசும் தேவை, அப்பதான் சிம்மாசனத்துல உட்கார முடியும். நிறைய பேர் பாபா கிட்ட வராங்க, வந்துட்டு பிறகு பாபாவை டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. புத்தியின் தொடர்பு துண்டித்து விட்டால் விளையாட்டு முடிஞ்சிடுது. பாபா நம்மள வளர்க்கிறாரு. இப்ப நீங்க சென்டர்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்து சாப்பிடுறீங்க? பாபாவுடைய பண்டாரால இருந்து சாப்பிடுறீங்க. இல்லையா, அனைத்தும் பாபா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பாபாவுடைய பண்டாரால சாப்பிடுங்க. இப்ப எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கும் இல்லையா? இங்க நம்மள பாலனை பண்றது யாரு? மம்மா பாபா. சோ இங்க மம்மான்றது பிரம்மான்னு வச்சுக்கலாம், அல்லது ஜெகதம்பா மம்மா சரஸ்வதியும் வச்சுக்கலாம். சோ பாபான்றது பிரம்மாவும் வச்சுக்கலாம். பாபா வந்து கண்டிப்பா சிவ பாபா தான் இல்லையா? சரி. சோ ஆரம்பத்துல வந்தவங்களும் உடனே சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம், கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாருன்னு யோசிக்கணும். விட்டுட்டு போயிடலாமா போயிடலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆனா போயிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடையாது. இல்ல சரண்டர் ஆனவங்க இப்படி யோசிச்சாங்கன்னா, ஐயோ பாபா இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ அப்படின்னு நினைச்சா அவங்க அங்க இருக்கவே முடியாது. சோ அது அது யாருக்கு இல்லையா, அந்த முடிவு எடுத்த பிறகு அப்புறம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் இதெல்லாம் முடிச்சு அந்த குற்றமான பான்மை எல்லாம் இல்லாம போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பொருந்தது இல்லையா? அப்படி இதே எல்லாமே ஃபாலோ பண்ணா யாருமே ஒருத்தர் கூட அங்க சரண்டர் பிரதர் சிஸ்டரா இருக்க முடியாது. சோ அவங்கவுங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கு. சோ இப்படி இருக்கு, எல்லாரும் வந்து இங்க உட்காந்து கூடாதுன்னா எல்லா வானிலும் சொல்றாரு. ஆனா அங்கதானே எல்லாரும் இருக்கிறாங்க இல்ல, சோ அவங்க பாபா புகழும் செய்யறாருல. சோ அந்தந்த ஸ்டேஜுக்கு எடுத்த வாணி அது. சரி, ஆரம்பத்துல வந்தவங்க அப்படி சமர்ப்பணம் ஆனாங்க இல்லையா? கல்யாணம் ஆனவங்களும் சமர்ப்பணம் ஆகி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் சமர்ப்பணம் ஆகிருக்காங்க. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. அப்ப சமர்ப்பணம் அப்படின்னால அனுமதி இன்றி அர்ப்பணமானவற்றை யாருக்குமே கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்துட்டீங்க, கோயில உண்டியில காசு போட்டீங்க, உங்க காசு தான் இருக்கு, அதுக்காக நீங்க கோயில் உண்டியில எடுத்துருவீங்களா? போட்டதுக்கு அப்புறம் அது கோயிலுக்கு சொந்தம். அது மாதிரி நீங்க அர்ப்பணமான பிறகு அது யாருக்கு சொந்தம், இறைவனுக்கு சொந்தம், கொடுத்த அனைத்தும். அதுக்குதான் அவருகிட்ட வழி கேட்டு அதை நடத்தும், அவ்வளவுதான். இப்ப உங்க குடும்பத்திலே இருக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாமே பாபாட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப பாபா சொல்றாரு, பாபா குழந்தை படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணணும் சொல்றது, என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே பாபா வழி சொல்றாரு இல்லையா. அது மாதிரி பண்ணணும், உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, அதுதான் அர்ப்பணம்ன்றது. அதுதான் சாஸ்திரத்துல ஹரிச்சந்திரனுடைய கதையை சொல்லிட்டாங்க. ஆனா அது அப்படி அர்த்தம் கிடையாது, அதுல இருக்கிற மாதிரி கிடையாது. அதுல பார்த்தா கொண்டாட்டிய எல்லாத்தையுமே வாக்கு கொடுத்துருவாரு, இன்னொருத்தருடைய இதை ஆக்கிடுவார். சொத்து எதுவுமே அவருக்கு இருக்காது. அப்ப தன்னுடைய மனைவி தெரிஞ்சிடும் அவருக்கு, அந்த மனைவிக்கு கூட அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அதுல காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இங்க கிடையாது. இங்க வந்து பாபா கிட்ட வழி கேட்டு அதை பயன்படுத்தணும், அதுதான் இதோட அர்த்தம் இல்லையா. அப்ப இதை பயன்படுத்தவே கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது இல்லையா. பயன்படுத்தாம போய் காட்டுல உட்காந்துட்டு வெறும் தியானம் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இதே பாரதம் முற்றிலும் தூய்மையா இருந்துச்சு. பாரதத்தினர் மாதிரி சுகமானவர்களா யாருமே எப்பவுமே ஆகிறதுல, அவ்வளவு சுகத்தை அனுபவிச்சது இந்த பாரத பூமி. மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம் இந்த பாரதம், ஏன்னா தூய்மையானவர்கள் மட்டுமே வாழ்ந்த இடம் இது அரை கல்பத்துக்கு. சோ அந்த மாதிரி பாரதத்தை மாத்துறதுக்காக பதித்த பாவனன் வந்திருக்கிறார். முழு உலகத்தையும் அனைத்து தத்துவத்தையும் பஞ்ச தத்துவத்தையும் தூய்மையா மாத்துற, ஏன்னா எல்லாமே தம பிரதானம் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுது. எவ்வளவு இயற்கை சீற்றம் வரப்போகுது, எவ்வளவு துக்கம் வரப்போகுது, எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் வரப்போகுது பாருங்க, எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது இங்க இருக்கிறது. அதனாலதான் எல்லாத்துல இருந்தும் புத்தியை நீக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு அதுவும் ஒரு காரணம், மெயின் காரணம் அதுதான், மெயினா அதுதான். அதுல பற்று வைக்கிறதுனால என்ன ஆகும், நீங்க தான் துக்கத்தை தான் அனுபவிப்பீங்க, பற்று கட் பண்ணிட்டு துக்கம் வராதுன்ற சம சூப்பரான விஷயம் இல்லையா. சத்தியுகத்துல இருக்கிற எல்லாமே சுகத்தை தான் கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கிற எந்த பொருளும் சத்தியுகத்துல இருக்காது. கலியுகத்துல எந்த பொருளும் சுகத்தை கொடுக்காது, எல்லாமே இங்க துக்கத்தை தான் கொடுக்கும். சத்தியுகத்துல எல்லாமே சுகத்தை தான் கொடுக்கும். சோ சத்தியுகத்துல இங்க அடிக்கிற மாதிரி புயல், அனல் காற்று, பூகம்பம், நிலநடுக்கம் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனாலதான் நிறைய பேர் காணாம போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நாம போகணுமே, அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. மதுபனுக்கு வரணும்னா ஒரு வருஷமாவது பாபா குழந்தையானதான் அழிச்சிட்டு போறாங்க. ஆனா மதுபனுக்கு வந்துட்டாங்கனாலே அவங்க பக்காவாயிட்டாங்கன்னு அர்த்தமானா அதுவும் கிடையாதுன்ற, ஏன்னா நிறைய தடவை மதுபன் போய் பாபா விட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறான். சோ மதுபன்ல இருந்து வந்துட்டு போனவங்க பத்தே நாள் மெசேஜ் வரதான், பாபா அவங்கள மாயா முழங்கிடுச்சு, பாபா சொல்றாரு இப்படி நடக்கத்தான் செய்யுது. சின்ன பூ அது, அந்த பூ பெருசாகி பிஞ்சு விட்டு காயாகி பழம் ஆகணும் இல்ல. சோ மலரா இருக்கும்போது கொட்டிடுது, பிஞ்சா இருக்கும்போதும் கொட்டிடுது, கனியாவே ஆக விட மாட்டேங்குது இந்த மாயா. அப்ப கனி ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களையும் தனக்கு சமமாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நீங்க கனியாயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி கனி ஆயிட்டாங்கன்னு என்ன பண்றாங்க, தனக்கு சமமா சக்தி நிறைஞ்சவரா மாத்திடுறாங்க. இல்லையா, ஞானத்தை கொடுக்கறது சொல்லல பாபா, சக்தி நிறைஞ்சவரா மாத்துறது சொல்ற. அப்பதான் அவங்கதான் பழம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க பாபாவுடையவரா ஆனாலே உங்களுடைய வேலை அடுத்த செகண்ட் என்ன, உங்க கடமை பிரஜைகளை உருவாக்கணும், வாரிசை உருவாக்கணும். பாபா வந்து நான் பாபாவுடைய ரைட்டா அவ்வளவுதான் இருந்துடக்கூடாது. மிக உயர்ந்த குறிக்கோள் நாராயணன் ஆகணும். மாயின் புயல் வரும், நாராயணன் ஆகிற வழியில அவ்வளவு புயல் வரும். அதுதான் மகாபாரத ராமாயணம் எல்லாத்திலயும் அவ்வளவு புயல் அவ்வளவு சண்டை எதிர்த்து சண்டை போடுறதா வர்றது எல்லாம் என்ன, அது நாராயணன் இலக்கை நோக்கி நீங்க போகும் பொழுது, அதுக்காக நீங்க பிரஜைகளை உருவாக்கும் பொழுது, வாரிசு குழந்தைகளை உருவாக்கும் பொழுது ஏற்படுகிற தடைகள் நிறைய வரும். பயப்படக்கூடாது. உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும், பாபா உங்ககிட்ட ஆஸ்தியை அடைஞ்ச முந்தைய கல்பத்துல ஆஸ்தி அடைஞ்சு நாராயணனா இருந்தவன் நான் தான். 84 பிறவிய முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறோம், மீண்டும் முழு ஆஸ்திய அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு நினைவு செய்யணும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நாராயணனா ஆக்கணும் அப்பாவை எந்த அளவுக்கு உருகி உருகி நினைவு செய்யணும். பாட்டு இருக்குல்ல, உள்ளம் உருகுதைய முருகா உன்னடி காண்கையிலேன்ட்டு பாபா சொல்றாரு. வாய் இனிக்காது அப்படி எல்லாம் பாடினான் சொன்னார் இல்லையா. என்ன பண்ணாரு முருகன் உனக்கு, சும்மா அப்படியே பார்த்தாலே மயங்கிடு, ஒரு சிலையை பார்த்தா மயங்குறது எப்படி முடியும், அதனால வாய் இனிக்காது. ஆனா நமக்கு தெரியும் அவரு காலே கிடையாது, அவரை நினைச்சாலே உருகணும் நாம, உருகி உருகி அவரை நினைவு செய்யணும். அவருக்கு சமமா ஆத்ம உணர்வுடையவராகி உலக சேவாதாராகி பழங்களை கொடுக்கணும் இல்லையா. அப்ப இறைவனுக்கு பழத்தை அர்ப்பணிக்க பழம் வச்சு படைக்கிறாங்கன்னா இதான் அர்த்தம் உங்களுக்கு இருக்குல்ல, சக்தி நிறைந்த குழந்தைகளை பழங்களை நாம உருவாக்குறோம். அப்படி இல்லைன்னா எப்படி நீங்க உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். சூப்பர்ல, இறைவனுக்கு காய வச்சு படிக்க மாட்டாங்கல்ல, பழத்தை வச்சுதானே படிப்பாங்க. இப்ப பாபா சரர் அப்போ உங்களுடைய கவலை எல்லாம் உங்க வாரிசை எப்படி உருவாக்குறது, பிரஜைகளை எப்படி உருவாக்குறது, ஏன்னா எல்லாருமே தேவாங்க. உங்களை எல்லாம் உருவாக்குனாதான் நீங்க சிம்மாசனத்துல உட்கார முடியும். அதனால நிறைய பேர் வராங்க பாபா கிட்ட வராங்க, ஆனா டைவர்ஸ் கொடுத்துறாங்க, பாபாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துறாங்க. புத்தியின் தொடர்பு துண்டிச்சிருச்சு, பாபா கிட்ட போக மாட்டேங்குது, மாயா கிட்ட போயிடுச்சு. பாபா சொல்றாரு அப்படி போயிடுச்சுனாலே கேம் ஓவர், முடிஞ்சிடுச்சு, விளையாட்டு முடிஞ்சிடுது. நிறைய குழந்தைங்க பாபா கிட்ட கேக்குறாங்க, பாபா எப்படி மனநிலையை உறுதியா வச்சுக்கிறது, இல்ல நிறைய பேர் கேக்குறது இது எப்படி மாயின் புயல் கிட்ட இருந்து எப்படி கோபம் வராம, எப்படி காமம் வராம, எப்படி என்ன பாதுகாத்துக்கிறது, அடிக்கடி நான் விகாரத்துல மாட்டிக்கிறேன்னு எப்படி ஸ்திரமா என்ன வச்சுக்கிறது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த எப்படி பிரஜைகளை உருவாக்குறது, வாரிசை உருவாக்குறது, எப்படி அவங்களை பாலனை பண்றது, அது ரொம்ப முக்கியம். மாயை வரும்போதெல்லாம் அவங்களை எப்படி தூக்குறது, சோ மெயின் சக்தி பாபா மெயினா ஒரு ரகசியம் சொல்ல, நீங்க விழுந்தீங்கன்னா நீங்க உருவாக்குன பிரஜைகள் இன்னும் 100 மடங்கு விழுந்துடுவாங்கன்றாரு. சோ அவங்க விழுறதுக்கு காரணமே நீங்களா இருப்பீங்க. சோ அதுக்காகவாது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உங்களுக்கு ஸ்லைட்டா மனசு சஞ்சலமாக அங்க அவங்க விகாரத்துல விழுந்துருவாங்க. அப்ப விளையாட்டு முடிஞ்சிடுது. சோ அந்த பாவம் எல்லாம் சேர்த்து நமக்கே வந்துடும். ஏன்னா நம்ம உருவாக்கக்கூடிய பாபா நினைவுல மூழ்கி உருவாக்கக்கூடிய அந்த சக்தி மிக்க வாயுமண்டலத்தின் மூலமா தான் அவங்க தூய்மையா இருக்கிறாங்க. அந்த வாயுமண்டலம் நிரந்தரமா மெயின்டைன் ஆகணும், நிரந்தரமா பாபா நினைவுல இருக்கணும், நிரந்தரமா வீண் விஷயங்கள் வந்து புத்தியை விலக்கி வச்சிருக்கணும். சரி, எப்படி மனநிலை உறுதியா ஆக்குறது பாபா? எந்த புயலுமே என்கிட்ட வரக்கூடாது பாபா. என்ன பாபா பண்றது? அவங்களுக்கு பாபா சொல்றாரு, பாபாவை நினைங்க, புயல் வரத்தான் செய்யும், குத்து சண்டையில நீ குத்துவ இன்னொருத்தன் கம்முனே இருப்பானா, ஒரு அடி கொடுத்தானா அவன் 10 அடி கண்டிப்பா கொடுப்பான் இல்ல, ஏன்னா ரெண்டு பேருமே தைரியம் நிறைஞ்சவங்க தானே, சாமர்த்தியசாலிகள் தானே. அதே மாதிரி இதுவும் மாயையோடு நடக்கிற குத்து சண்டை, நீ பாபாவை நினைவு செஞ்ச அப்படின்னா மாயாவை நீ குத்துறன்னு அர்த்தம், மாயா விட்டுருவானா, நீ எவ்வளவு நேரம் நினைவு செய்யற நானும் பாக்கறேன். அடுத்தது அது நம்ம பாக்ஸிங்ல அப்படித்தானே இருக்கும், குத்திக்கிட்டே இருப்பான் அவன், கம்மியா இருப்பான், குத்தி குத்தி ஓயும் போது அவன் ஒரு குத்து குத்துவோம்,
இந்த ஒரே குத்துல இவன் ஊந்தாலும் ஊந்துருவான்.
அதே மாதிரிதான்.
ஆனா மாயாவை விரட்ட முடியும். நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தா ஓடி போயிடும். அந்த நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா பிள்ளையார் பிஸியா இருக்கிற நாளைக்கு வந்து சொல்ற எதுல பிஸியா இருக்காரு நினைவுல. அது பார்த்து 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 நாளைக்கு நாளைக்குன்னு வந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரீரம் விடுற வரைக்கும் பிரம்ம பாபா பாபா நினைவு கட் ஆகாம பாத்துக்கிட்டே இருக்கு. இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா மாயா ஓடி போயிடும். ஆனா உடனடியா போக பாக்கும். அது வந்து வந்து கவர்ச்சி காட்டி காட்டி இழுக்க ட்ரை பண்ணும். நீங்க பாபா நினைவு தவிர வேற எதுலயுமே புத்தி செலுத்தலன்னா அது போயிடும். அதனால மாயிடம் குத்துச்சண்டை செய்யணும். அதனால மாயை என்னெல்லாம் அடிக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்க அத குத்துங்க இல்லையா. யார் எவ்வளவு பெரிய குத்து சண்டை போடுபவராக இருந்தால் பயந்து விடுவார்கள். மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து அமைத்து விடுகிறது யுத்தஸ்தலம் இல்லையா. புத்தி யோகத்தை துண்டிக்கிறதுக்காக மாயா அதிகமான தடைகளை போடும். அதனாலதான் யோகத்துல அதிகமா முயற்சி செய்யணும். பாபா சொல்றாரு, ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள். அப்படின்னா ஞானம் கொடுக்கக்கூடியவங்க தான் பிரியமானவர்கள்னு அர்த்தம் கிடையாது. யோகமும் நல்லா இருக்கணும். பாபாவை நினைவு செய்யணும். மாயின் தடைகளை கண்டு பயப்படாதீங்க. உலகத்துக்கே எஜமானராக ஆகுறீங்க. 16108 மாலை என்பது மிகவும் பெரியது. இறுதியில் பூர்த்தி அடைவார்கள். திரேதாயுகம் இறுதி வரை எவ்வளவு இளவரசன் இளவரசியாக ஆகிறாங்க. சிறிதாவது அடையாளங்கள் இருக்கும். 8 கூட அடையாளங்கள் உள்ளது. 108 கூட அடையாளங்கள் உள்ளது. இவைகள் முற்றிலுமே சரியானவை. திரேதாயுகம் இறுதி வரை 16108 இளவரசன் இளவரசி ஆகிறாங்க. ஆரம்பத்திலேயே இருக்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பின்னர் அதிகரிப்பாங்க. இங்கதான் எல்லோருமே ஆகுறாங்க. இப்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய முயற்சி செய்யணும். இறந்தால் கூட ஒருபொழுதும் விடமாட்டோம் என்ற பாடல் கூட உள்ளது. பாபா சொல்றார், அனைத்துமே குழந்தைகளுக்கு. குழந்தைங்க சொல்றாங்க, எங்களுடையது அனைத்துமே உங்களுடையது பாபா. இவை அனைத்தையும் பகவான் கொடுத்தார்னு சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றாரு, அனைத்துமே அழிய போகுது. அழிவு என்பது ஏற்பட்டே தீரும். உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த உடல் அழிய போகுது. இப்ப நான் அதை மாத்தி கொடுக்கறேன், புத்தம் புதுசா மாத்தி கொடுக்கறேன். பாபசரர், குழந்தைகளே அசரீரி ஆகுங்க. என்ன நினைவு செய்யுங்க, எல்லோத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. பாபா சொல்ற, பாபா எப்படி நாங்க மனநிலையை உறுதியா வச்சுக்கிறது அப்படின்னு குழந்தைங்க கேக்குறாங்க. பாபா சொல்ற, புயல் வரதான் செய்யும் குழந்தை. ஆனா நீ பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு, உடனே போகாது. நீ எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிற அப்படின்னு பாத்துட்டுதான் அது ஓடி போயிடும். நினைவு செய்யும் போதெல்லாம் அது ஓடி போயிடும். நீ பாபா கைய புடிச்சாலே அது ஓடி போயிடும். ஒரு சில படங்கள்ல காட்டுவாங்கல்ல, ஒருத்த இன்னொருத்தன் கூட சண்டை போடுவான், அவன் திருப்பி அடிச்சுட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் பயந்துட்டு ஓடுவான். இவன் பயந்துட்டு ஓடுறானேன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய பயில்வானோ அல்லது பெரிய யானையோ வந்து நிற்கும், அல்லது சிங்கம் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி நீங்க பாபாவை புடிச்சிட்டீங்க நினைக்கிறீங்கனாலே பாபா அங்க வந்துட்டாருன்னு அர்த்தம். பார்த்தவொடனே மாயை ஓடிடும். எப்பவுமே ஒரு அதுதான் கைலாயத்துல இருக்கிற வரைக்கும் முருகனுக்கு பாதுகாப்பு. கைலாயத்தை விட்டு போனா அவ்வளவுதான் அப்படின்னு காட்டுவாங்களே. என்ன அர்த்தம்? பாபா நினைவு. பாபாவோடவே இருக்குது. பரந்தாமத்துல சுக்ஷ்மதனத்துல அல்லது இங்கேயோ, ஆனா பாபாவோடவே இணைஞ்சு இருக்குது. அப்ப மாயா ஓடிடும். ஆனா பயங்கரமா குத்து சண்டை போடுறவரா இருந்தா எதிராளி பயந்துடுவான் தானே. அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து குத்தி மாயைய பயமுறுத்தணுமே தவிர மாயா கிட்ட உதவங்கி நீங்க பயந்துடக்கூடாது. பயந்தீங்கன்னா என்ன ஆகும்?
உங்க மூக்க புடிச்சு ஒரேடியா தண்ணியில மூழ்க அடிச்சிடும்ன்றாரு. ஏன்னா இது யுத்தஸ்தலம், அது ஒரு ரெஸ்லிங் ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதனால உங்க புத்தி யோகத்தை துண்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அவ்வளவும் பண்ணும் மாயா. இதுல பாத்தீங்கன்னா கௌரவர்கள் துரியோதனன் வந்து சண்டை போடும்போது வெற்றிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், நோ ரூல்ஸ் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். ஆனா பாண்டவர்கள் ரூல்ஸ் படிதான் சண்டை போடணும். அதே மாதிரி மாயைக்கு ரூல்ஸ் கிடையாது, அது எப்ப வேணாலும் வந்து எப்படி வேணாலும் தாக்கும். ஆனா நமக்கு ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்? இப்படி எழுந்திருக்கணும் இந்த டைம், எழுந்திருக்கணும் இந்த டைம், இப்படி நினைவுல இருக்கணும், இப்படி சாப்பிடணும், இதை பண்ணணும். இந்த ரூல்ஸ் படி இருந்தீங்கன்னா மாயா எப்பவுமே எந்த வழியிலயும் உங்களை தாக்க முடியாது. ஆனா முயற்சி பண்ணும், நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன முயற்சி? நினைவுன்ற ஆயுதத்தை நீங்க எடுக்க விடாம பண்ணும், அதுதான் அதோடைய வேலை. அதுக்கு ஏதாவது ஒண்ணு போடணும். திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம ஒருத்தவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க, என்ன பேசுறாங்க கவனிப்பீங்க போயிடுச்சு. இது உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க, என்ன பத்தியா சொன்னாங்கன்ட்டு அப்படியே ரொம்ப காதை தீட்டிட்டு கேப்பீங்க போச்சு. அப்ப மாய என்டர் ஆயிடும். அப்புறம் எங்க பாபா நினைவு வர்றது, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க, முடிஞ்சு போச்சு. அதனால அதிக முயற்சி செய்யணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் அதை கேட்க கூட மாட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு நீங்க கவனம் வச்சீங்கனாலே நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுல கவனம் கொடுத்தீங்கனாலே பாபா நினைவு கட் ஆயிடும். அதனால அதிக முயற்சி பண்ணணும். யோகத்துல பாபா சொல்லிட்டாரு, ஞானிக்கு வந்ததான் எனக்கு பிரியமானவர், அதனால நான் ஞானம் எல்லாம் நிறைய பேருக்கு சொல்றேன்னு தெரிஞ்சிடாதீங்க, யோகம் ரொம்ப முக்கியம். மாயை அடிச்சு பாபா விட்டே தோர்த்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது இல்லையா? யோகத்தோடு கூடிய ஞானம் இருக்கணும். சோ மாயை போடுற தடையெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. என்ன எவ்வளவு பிஸியா வேணாலும் இருக்கட்டும், அப்பா நினைவு மறந்து செய்யற அளவுக்கு எந்த காரியமும் முக்கியமானது கிடையாது இல்லையா? சோ அப்பா நினைவோட பண்ணுங்க, அது கரெக்டா நடக்கும் எல்லாமே. தடையை கண்டு பயப்படாதீங்கன்னா உலகத்துக்கே எஜமானர் ஆகுறது என்ன சாதாரண விஷயமா? 16108 மணி மாலை வருது, த்ரேதாயுக இறுதியில வர இளவரசன் இளவரசிகளுடைய எண்ணிக்கை அது. ஆனா அந்த இளவரசன் இளவரசிகளா இவங்க ஆவாங்களா இல்லையான்றது தெரியும் இப்பவே அவங்களுடைய நடத்தை இல்லையா? அந்த வேகம் சொல்லும், இவங்களால எப்படி சேவை செய்யாம இருக்க முடியல, எவ்வளவு தடை போட்டாலும் சேவை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அது இளவரசன் இளவரசியுடைய சமஸ்காரம். 16108 அப்படி இருக்கும், 108 இன்னும் பயங்கரமா இருக்கும், அசைக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அது இருந்தாலும் எப்பவாச்சும் அசைவாங்க, 8 எப்பவுமே அசைக்க முடியாது. எப்ப போனாலும் அவங்க முகம் சிரிச்ச முகமாவே தான் இருக்கும், தேவதையாவே தான் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த 16108 இளவரசன் இளவரசிகள் வந்து 6 இருக்க மாட்டாங்க, முதல்ல கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வருவாங்கன்றார். ஆனா எல்லாரும் உற்பத்தி செய்யற இடம் எது? இந்த சங்கமேகம் தான். சோ இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அங்கேயே பார்த்தா அவங்களுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேயே அவங்களுடைய நடத்தில கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும், அதுவுமே பாபா சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அங்க பாபா சொல்லியிருக்காருல, மகாராஜாவுக்கு புஷ்ப விமானம் ஒரு மாதிரி இருக்கும், ராஜாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிரஜைக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி வித்தியாசம் கொஞ்சமாவது இருக்கும் அப்படிங்கிற. சோ அது அவங்க நடத்தை பிளஸ் மற்ற ஏதாவது அடையாளங்கள் இருக்கும் அவங்க போட ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே. இப்பதான் வாய்ப்பு, நீங்க 16108 போக போறீங்களா, 108 போக போறீங்களா, 8 போறீங்களா, எல்லா ஓபன் காம்படிஷன் இது இல்லையா? எல்லாருக்குமே வாய்ப்புகள் திறந்தே இருக்குது. ஆனா நிறைய முயற்சி செய்யணும், அதுதான். செத்தால நான் உன்னை விட மாட்டேன் பாபான்னு பாட்டு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி செத்தாலும் பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஒரு செகண்ட் கூட மீறக்கூடாது. இப்ப அஞ்ஞானிகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே நியாயம் நீதி நேர்மைன்னு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கலெக்டர் அப்படிலாம் இருந்ததுனால அவங்கள வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, நிறைய பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. ஆனா இங்க அது அங்க அப்படி இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க அப்படி இருக்கணும், செத்தாலும் பாபாவுடைய ஸ்ரீமத்தை கொஞ்சம் கூட நான் மீற மாட்டேன், இனிமைத்தன்மைய விட மாட்டேன், தேக உணர்வுக்கு வர மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது தான் உங்களை எட்டுல எட்டு போய் சேர்க்கும் வெற்றி மாலையில. ஏன்னா பாபா சொல்ற குழந்தை என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்காக தான் இருக்குது, எடுத்துக்கோ, முயற்சி பண்ணி எடுத்துக்கோ. பாபா சொல்றார் கண்டிப்பா பாபா நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கறல, நான் இப்ப இருக்கிறது எதுவுமே யூஸ் ஆகாததுதான், அது எனக்கே தெரியும், எல்லாமே உன்னுடைய இதுதான். நீ எல்லாமே குழந்தை, சொத்து, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் பகவான் கொடுத்தாருன்னு சொல்றாங்கல்ல. இப்ப பாபா சார் கொடுக்கப்பட்ட அனைத்தும் அழிய போகுது, அழிந்தே தீரும். உங்ககிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? இந்த உடம்புமே அழியதான் போகுது, அதனால எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, அதை நான் மாத்தி கொடுக்கறேன். லவ் யூ பாபா. இல்லையா கோயில்ல அர்ச்சனைக்குன்னு அந்த தேங்காய் பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, திருப்பி இவங்க கையில தான் கொடுக்கறாங்க. ஆனா அங்க போய் இறைவன் கிட்ட போயிட்டு வரும்பொழுது அது புனிதமாகுது, பிரசாதம் ஆகிடுதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்க உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அழியக்கூடியது, என்கிட்ட கூட அழிவற்றதா மாத்தி கொடுக்கறேன், மாத்தி கொடுக்கறேன். இப்ப சங்கமயுகத்துல ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துடாத, சத்தியுகத்துல உனக்கு புத்தம் புதுசா மாத்தி கொடுக்கறேன், அழிவற்றதா சுகம் கொடுக்கறதா மாத்தி கொடுக்கறேன். இப்ப என்ன பண்ணு, எதுவுமே என்னதுலன்னு வெறும் அசரீரியாவே இரு, சங்கமயுகம் ஃபுல்லா என்ன நினைச்சுக்கிட்டே இரு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிச்சிரு. அப்ப அசரீரி ஆத்மாவா இருந்தீங்கன்னா அப்பாவை தான் நினைப்பீங்க, இதுக்கு தடையா வர்றதுதான் தேக உணர்வு. சோ அதை நீங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க, அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யுங்க. பக்தியில பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, ஒரு ஒரு திருவோடு மட்டும் கையில ஏந்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு தைரியம் இல்லையா, பெரிய பணக்காரங்களா இருந்தவங்க எல்லாம் கூட அதை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது எல்லாமே இப்ப நடக்கிறதுடைய நினைவு, அனைத்தையும் பாபர் கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது ஃபுல் ஆத்மா. பாபா சொன்ன மாதிரி இந்த உடல், பாபா சொன்ன மாதிரி நடக்கிறேன்னா நடக்கிறேன்னா மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா நினைங்களா, செம பவர்ஃபுல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும், கரெக்டா பாபா நினைவு இருக்கும். ஏன்னா பாபா சொல்றபடி நடக்கிறதுல மெயின் வந்து நினைவு இல்லையா, இனிமையா இருக்கிறது எல்லாமே. சோ ஒரு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதோட பாபா சொல்றமே, அப்ப பாபா சொல்ற இந்த சிச்சுவேஷனுக்கு பாபா என்ன சொன்னாரு, இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அதுல மெயினா பாபா சொல்ற அசரியாகி என்னை நினைவு செய்யுங்க, எல்லாத்தையும் சமர்ப்பணம் செஞ்சுங்க, என்னுடையதுன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அனைத்தையும் பாபா உன்னுடையது அப்படின்னு சமர்ப்பணம் செஞ்சுறேன். பாபா சொல்றாரு அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரத்தை நான் சொல்றேன், அதனால சாஸ்திரங்கள் படிச்சவங்க இதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. பிரம்மாவின் வாய் வழியாக இந்த சாரத்தை நான் புரிய வைக்கிறேன். முந்தைய கல்பத்திலயும் இதே ராஜயோகத்தை கற்பித்துதான் உங்களை ராஜா ராணியா ஆக்குனேன், இப்ப மறுபடியும் ஆக்குறேன். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு இந்த கீதையை சொல்லி ராஜயோகம் கற்றுக் கொடுத்து ராஜா ராணியா ஆக்குறதுன்றது முடியாத காரியம், அப்படி யாரும் ஆனதும் கிடையாது. அப்படியா ராஜயோகனா ராஜாவை ஆக்கணும்ப்பா, ஆக்க முடியாத அந்த கீதையை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பலன், ஏன் நேரத்தவே நாக்குறீங்க, அப்படி நேரத்தை வீணா கேட்டோம் அரை கல்பமா. அதனால இனி அந்த தவற பண்ண வேண்டாம். பாபா சொல்றாரு ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்தின் எஜமானராக உங்களை நான் மாத்துறேன், என்னுடையவரா முழுசா ஆகிட்டீங்கன்னா வாரிசாவீங்க, என்னுடைய சொத்தான சொர்க்கத்தின் வாரிசு குழந்தையாகுவீங்க, ஸ்ரீ நாராயணன் ஆவீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன நினைங்க, தூய்மையாவீங்க, எந்த அளவுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க. சோ பாபா நினைவு, மற்ற எது வந்தாலும் பாபா இது உன்னுடையது 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 உன்னுடையத போய் நான் இப்படி நினைச்சிருத்தேனே இல்லையா, உன்னோட பொருளை என்னதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், அனைத்தும் உன்னுடையது, நாங்க ட்ரஸ்டி, உங்க கட்டளை இல்லாம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். சரீர நிர்வாகம் எப்படி செய்யறது அப்படிங்கறத கூட உங்ககிட்ட வழி கேட்டுதான் நாங்க செய்வோம். ஏழைங்க தான் முழுசா கணக்கு காட்டுறாங்க பாபா கிட்ட, பணக்காரங்க காட்டுறது கிடையாது. ஏன்னா சமர்ப்பணம் ஆகுறது கிடையாது. கோடியில ஒரு சிலர் தான் சமர்ப்பணம் ஆகுறாங்க. எப்படி ஜனகருடைய பேர் இருந்துச்சு, குழந்தைங்க இருக்கிறாங்க, சொத்து அனைவருக்கும் கூட்டா இருக்குது, செல்வந்தர்கள் எப்படி செல்வத்தை வெளியில கொண்டு வர முடியும் சமர்ப்பணம் ஆகுறதுக்கு? பாபாவோ ஏழை பங்காளன், அனைவரையும் விட தாய்மார்கள் தான் அதிக ஏழையா இருக்கிறாங்க. அவங்களையும் விட ஏழையாக கன்னியர்கள் இருக்கிறாங்க. கன்னியாவிற்கு தான் ஆஸ்தியின் போதை இருக்கிறது, சாரி போதை இருக்காது. ஆண் குழந்தைகளுக்கு தந்தையின் சொத்தின் பெருமை இருக்கும், அதை விட்டுட்டு வைகுண்டத்தின் ஆஸ்தியினை பெற வேண்டும். முழுசா பாபாவுடைய ஆயிட்டா பாபாவும் முழுசா உங்களை வாரிசு ஆக்கிடுறது. அதை ஸ்ரீநாராயணன் ஆக்கிடுவார் இல்ல. அதுக்கு பண்ண வேண்டியதுலாம் என்ன, எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க. நீ செஞ்சுக்கிட்டே இருங்க. ஐயோ இன்னும் அழுக்கு இருக்குது பாபா, இன்னும் உடல் உணர்வு இருக்குது பாபா, இன்னும் நான் நினைவு செய்யணும். அந்த நினைவு அக்னி எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஞானம் யோகம்ன்ற நெய்யை ஊத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப முழு அர்ப்பணம் ஆகணும். எப்படி பாபா எல்லாமே உங்களோடது தான் பாபா, இதுல எதுவுமே இதுல என்னதுன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய பாவம். இது என்னோட குழந்தை, என்னோட மனைவி, என்னோட கணவன் நினைக்கிறதே மிகப்பெரிய பாவம். என்னோட வீடு, நான் வெறும் ட்ரஸ்டி, எல்லாம் அழிய போகுதுன்னு தெரியும். என்னதுன்னு நினைச்சேனா இன்னும் நான் துடிக்கதான் போறேன். உங்க கட்டளை இல்லாம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் பாபா. இந்த சரீர நிர்வாகத்துக்காக நாங்க செய்யறது கூட என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட கேட்டுதான் நடப்போம் பாபா அப்படின்னு ஏழைங்க முழு கணக்கு காட்டுறாங்க. எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் அப்படி கிடையாது இல்லையா. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்காத தொழிலா இருக்கணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா. சோ அந்த மாதிரி வழி கேட்டு பண்ணுவோம். சோ அந்த மாதிரி கரிமீன் விக்கிற தொழிலை விட்டுட்டு மற்ற தொழிலுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பாபா குழந்தை ஆனதுன்னா பாபா குழந்தை ஆகாமலே கூட ஒரு சிலர் அப்படி வந்துடுறாங்க. குற்றமான பண்ணு, ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்ட்டு டக்குன்னு பிசினஸ் மாத்திடுறாங்க. சோ ஏழைங்க தான் அந்த அளவுக்கு ஃபுல்லா பாபாவுக்கு கணக்கு காட்டுறாங்க எல்லாத்தையும். இல்ல பாபா என்னுடைய உடலால இது இதுதான் பண்றேன், என்னுடைய பொருள் இவ்வளவுதான், என்னுடைய சொத்து மதிப்பு, சோ இதன் மூலமா நான் இதை பண்றேன். இது மாதிரி பணக்காரர்கள் காட்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு குழந்தைங்க சொத்துகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் வெளியில காட்ட மாட்டாங்க, பாபா கணக்கு காட்ட மாட்டாங்க சமர்ப்பணம் ஆகுறதுக்கு. அதனாலதான் சொல்றாரு, கோடியில ஒருத்தர் தான் சமர்ப்பணம் ஆகுறாங்க பணக்காரர்கள் இல்லையா. அதாவது பாபா கோடியில ஒருத்தர் தான் பாபா குழந்தை ஆறாங்க, அது வேற விஷயம். அந்த பாபா குழந்தை ஆன பணக்காரர்கள்லயுமே பாத்தீங்கன்னா கோடியில ஒருத்தர் தான் முழு சமர்ப்பணம் ஆகும். ஏன்னா தாதிங்க நிறைய பேர் ரொம்ப பணக்காரங்கெல்லாம் அப்படியே சமர்ப்பணம் ஆகி இருக்கிறாங்க. அவங்களுடைய உதாரணமா தான் ஜனகருடைய பேர் ஃபேமஸா கட்டிருக்கிறாங்க இல்லையா. அவர் ராஜா, ஆனா துறவி வாழ்க்கையை வாழ்ந்த ராஜான்வாங்க இல்லையா, அந்த பற்றே இல்லாம வாழ்ந்தவர் அப்படின்ட்டு. பாபா ஏழை பங்காளன், அதனாலதான் பாபா சொல்ற தாய்மார்கள் தான் ஏழையா இருக்கிறாங்கன்ட்டு. சோ இப்ப பாபா சொல்றதெல்லாம் 1969 முன்னாடி வந்த வாணி. அப்பெல்லாம் பெண்கள் வேலைக்கெல்லாம் போனது கிடையாது, போக மாட்டாங்க இல்லையா. சோ அதனால பாபா சொல்றாரு அவங்க ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. கணவனுடைய சொத்துல உரிமை இருக்குது, பட் இருந்தாலும் கையில எதுவும் வச்சிருக்க மாட்டான், அவங்களுதுன்ற அந்த உணர்வே இருக்காது அவங்களுக்கு. ஆண் குழந்தைக்கு கூட அந்த போதை இருக்கும், அப்பாவுடைய சொத்து எனக்கு தான் வரப்போகுதுன்ற போதை இருக்கும். ஆனா பெண் குழந்தைக்கு இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு தெரியும். எல்லாமே 69 முன்னாடி தான் பொருந்தும். இப்ப வந்து மாறிடுச்சு இல்லையா, ஆண் பெண் எல்லாமே சொத்துக்காக அழிச்சிக்கிறாங்க. சரி, அதனால இந்த அப்பாவுடைய சொத்து போதையெல்லாம் விட்டுட்டு
வைகுண்டத்தின் ஆஸ்தியை அடையணும். இந்த போதைய விட்டாதான் அதை அடைய முடியும். இல்லையா, முழு ஏழை முழு பிச்சைக்காரனா இருக்கணும் புத்தியில. அதுதான் சிவனடியார்கள் பிச்சை எடுத்து சாப்பிடறதா சாப்பிடுறாங்க. அது எதோடைய நினைவு, நாம இங்க பிச்சைக்காரரா இருக்கிறோம். நம்ம பிச்சை எடுத்து சாப்பிடல, புத்தியினால பிச்சையா இருக்கும், பிச்சைக்காரனா இருக்கும், எதுவுமே எனது இல்ல அப்படின்ட்டு. அப்படி இருந்தாதான் வைகுண்டத்தின் ஆஸ்திய பெற முடியும், பெறணும். எப்பவுமே ஏழைங்களுக்கு தான் தானம் கொடுப்பாங்க. அமெரிக்கா பணக்கார நாடா இருக்குது, அது அதுக்கு ஆஸ்தி கிடைக்குதா என்ன? பாரதம் தான் மிகவும் ஏழை நாடு, பிச்சைக்கார நாடுன்னு படமே எடுத்துட்டாங்க இல்லையா. ஆனா ஒரு காலத்துல மிகவும் செல்வம் நிறைந்த நாடா இருந்தது, இப்ப பிச்சைக்கார நாடா இருக்குது. அதனால இங்கதான் வந்து பாபா தானம் கொடுக்கிறாரு. ஏன் பாரதத்துல வராரு? இதுதான் காரணம் இல்லையா, ஏழைங்களுக்கு தான் தானம் கொடுப்பாங்க, அதனாலதான் வராரு. ஆனா ஒரு காலத்துல மிக பணக்கார நாடா இருந்துச்சு, செல்வங்கள் நிறைந்த நாடா இருந்துச்சு. அப்ப எந்த தர்மமும் கிடையாது வந்து கொள்ளையடிச்சிட்டு போறது. பாரதவாசிகள் கள்ளங்கபடமற்ற பாரதவாசிகள் மட்டுமே வாழ்ந்தாங்க அப்ப சத்தியுகத்துல. அங்க ஒரே மொழிதான், இங்க ஏன் மொழி பெருசு அது இதுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க பாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அங்க இருக்காது. ஒருத்தர் தான் கடவுள், அவர் சொல்றாரு நான் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் ஒரே மொழியை ஸ்தாபனை செய்யறேன். இல்லையா, அங்க ஒரே மொழி இருக்கும், ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம், ஒரே தர்மம் என்ன, ஒரே வழி. சோ அங்க வந்து இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது, எல்லாமே கரெக்டா நடக்குது, எல்லாமே கரெக்டா நடக்குதுன்ற. இப்ப நீங்க அத இப்ப வர டெஸ்ட் பேப்பர்கள்லாம் எல்லாம் கரெக்டா நடக்குது, அனைத்து நன்மைக்கு நீங்க நினைக்கிறது ஆழ்ந்த சமஸ்காரம் ஆகுறது அங்க வேலை செய்யுது. அதனால அங்க உங்களுக்கு குற்றமே கண்டுபிடிக்கிற சமஸ்காரமே இருக்காது. சர்வ வல்லமை படைத்த ராஜ்யத்தை பாபா உருவாக்குறார், நமக்கு கொடுக்கிறார். ஒன்றிலிருந்து ரெண்டாகும், ரெண்டுல இருந்து மூணாகும், நிறைய தர்மங்கள் உருவாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்தியுகத்ரேதாயுகத்துல ஒரே தர்மம், அதுக்கடுத்ததுதான் மற்ற தர்மம். ஒண்ணுல இருந்து ரெண்டாச்சு, ரெண்டு மூணாச்சு, அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப மீண்டும் அந்த ஒரே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும். இது 5000 ஆண்டின் விஷயம். மனிதர்கள் நினைக்கிறாங்க யாராவது செத்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கவாசி ஆகிட்டாங்கன்னு, மேல போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. தில்வாலா கோயில்ல வேற மேல இல்ல சொர்க்கத்தை கட்டிட்டாங்க, இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்குது இல்லையா. அதனால மனிதர்கள் சொர்க்கம் மேல இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில சொர்க்கம் ஒண்ணும் மேல கிடையாது. இது ஜெகவன் சாட்சிகள் சொல்லுவாங்க, இங்கதான் இருக்குது, அது பைபிள்ல இருக்குது. பட் ஆனா இது வரைக்கும் யாரும் அத பெருசா பாக்கல. அப்ப இப்ப எப்படி திடீர்னு பார்த்தாங்க? பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கேட்டுட்டு யாரோ அதை பண்றான். சரி, பாபா கிட்ட போகணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சொர்க்கம் மேல கிடையாது இங்கதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேல இருக்கிறது பாபா, அங்க போயிட்டு வரும் இல்லையா. உயர்ந்த இடம் சொர்க்கம், சோ அங்க வர்றதுக்கு முன்னாடி உயர்ந்த பாபா கிட்ட போயிட்டு வரும். வந்து இங்க ராஜ்யம் செய்வாங்க அப்படிங்கிற இந்த ஞானம் எப்பவுமே புத்தியில இருக்கணும். இவ்வளவுதான் ஞானம் இல்லையா, பாபா கிட்ட போயிட்டு வந்து இங்க நம்ம ராஜ்யம் பண்ண போறோம். அது தூய்மையான ராஜ்யம், பாபா இருக்கிற இடமும் தூய்மையானது. அதுக்கு தூய்மையாகணும், அதுக்கு பாபாவை நினைக்கணும், விகாரத்தை விட்டுணும், அவ்வளவுதான் ராஜ்யம், அவ்வளவுதான் ஞானம். இந்த ஞானம் எப்பவுமே புத்தியில இருக்கணும். நான் எதுக்கு பாபா குழந்தையா இருக்கிறேன்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு, நாராயணன் ஆகிறதுக்கு. ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இப்ப நான் பண்ற விஷயம் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுமா? போகாதுன்னா அதை டக்கு நிறுத்திடுங்க இல்லையா. காரியம் செய்யுங்க, காரியத்தை நிறுத்துறது இல்ல. ஆனா பாபா நினைவோட செய்யணும்ல, இப்ப நினைவு இல்லாம செய்யாதீங்க. நினைவு, நினைவு அது உங்க புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும்.
யாருக்கு வேணும்னாலும் இந்த ஞானத்தை உங்களால சொல்ல முடியும். ஆனா நீங்க அறவரையா இருந்தா மாயா அப்படியே உங்களை சாப்பிட்டுடும். பாபாவுக்கு நிறைய நியூஸ் வருது. இப்படி ஒரு சிலர் சொல்றாங்க, பாபா இந்த குழந்தை விட்ட ஒரே ஞானம் அம்புல நான் பாபா குழந்தை ஆயிட்டேன். அதுதான் சாஸ்திரங்களும் குமாரிகள் மூலமா அம்பு எய்யப்பட்டது. பீஷ்ம பிதாமகர் அவங்களே பலியானாங்க அந்த மாதிரி ஆனவங்க அப்படின்ட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ஞான அம்பு. பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். ஸ்தூலமான அம்பு கிடையாது இங்க. ஆனா மனிதர்களுக்கு அது தெரியல. மனிதர்களுக்கு எதெல்லாம் தோணிச்சோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. மோசமா இருக்குது. ரித்தி சித்தி செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எப்ப உண்மை வருதோ அப்ப பொய்யெல்லாம் உண்மை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிடுது. சிவபாபா நிராகார், பிரம்மா சாக்காரத்துல இருக்கிறாரு. நாபியில இருந்து வந்தாருன்ற பேச்சே இல்ல. பொய்யின் காரணத்தினால மனிதர்கள் உண்மையை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்றைய காலத்துல போலி நகைகள் கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். உண்மை மறைஞ்சிடுச்சு. நீங்க யாருக்காவது உண்மையை சொன்னீங்கன்னா மிளகாய் எப்படி காரமா இருக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு கோபம் வருது. மிகவும் அன்பானவரிடம் இருந்து ஆஸ்தியை பெறணும். பின்னர் எப்படி சர்வ வியாபி ஆக முடியும்? சர்வ வியாபினா அர்த்தமே இல்ல. இறை தந்தை சொர்க்கத்தை படைக்கிறாரு. நாம சொர்க்கத்தின் எஜமானராகணும். பின்னர் ஏன் மிகவும் ஏழை ஆகிட்டோம்? நாம பாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னா ஏன் சொர்க்கத்தின் எஜமானராகல? எப்படி நரகத்தின் எஜமானரா ஆகிட்டோம்? இறைவன் புது உலகத்தின் படைப்பாளர். அவர் பழைய உலகத்தை ஸ்தாபனம் செஞ்சாருன்னு எப்படி சொல்ல முடியும்? தந்தை பழைய வீட்டை கட்டுவாரா என்ன? இப்படியெல்லாம் சிந்தனை செய்யணும். பாபா சொல்றாரு, சோ இந்த ஞானம் எப்பவுமே புத்தியில இருக்கும்போதுதான் அழகா நீங்க புரிய வைக்க முடியும். இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு வந்து பகுத்தறியும் சக்தி அதிகமாகுன்றார் பாபா. முடிவெடுக்கும் சக்தியும் அதிகமா இருக்கும்ன்றார். இந்த ஞானம் மட்டுமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது எதிர இருக்கிற ஆத்மா எந்த நிலையில இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை சொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ கூடவே யோகம், அப்பாவோட இணைஞ்சு சொல்லணும். சோ அப்பாவோட இணைஞ்சு இருக்கிறது அதுதான் பாபா நினைவுல இருக்கிறது இல்லையா? பாபா நினைவுல இருக்கிறதா இணைஞ்சு இருக்கிறதும். சோ அப்படி இருக்கும் பொழுது யோக பலம் அதிகமா இருக்கும். அந்த ஞான அம்புல யோகம்ன்ற கூர்மை இருக்கும். சோ அப்படி விடுற ஞான அம்புலதான் டக்குன்னு பலியாவாங்க. சோ அந்த மாதிரி நாங்க ஆகிட்டோம் பாபான்ட்டு நிறைய பேர் பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்களாம். சோ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகரை வீழ்த்துறது யாரு? சிகண்டிகை விடுற அம்புதான் இல்லையா? சோ குமாரிகள் மூலமா அம்பு எய்யப்பட்டதுன்னு சொன்னது ஒன்னும் ஸ்தூல அம்பு கிடையாது. அவங்களுக்கு அர்த்தம் தெரியாம அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதிட்டாங்க. அதெல்லாம் ஞான அம்பு பற்றிய விஷயங்கள். இன்னைக்கு ரித்தி சித்தி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்க உண்மையை சொல்லும் போது அவங்க பொழப்பு திண்டாட்டம் ஆயிடுமென்ட்டு உங்களை எதிர்க்கிறாங்க, சண்டை போடுறாங்க இல்லையா? ஒரு சில கோயில்கள்லாம் பூசாரிகளுக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்த காலண்டர் கட்டணும்னு சொன்னாலே அப்படி அவ்வளவு எதிர்க்கிறாங்க. நீங்க எப்படி இங்க இருக்கிற சாய்பாபா கோயில்ல வந்து இந்த காலண்டர் எல்லாம் கட்டுவீங்க அப்படின்னு எல்லாம் சண்டை போடுறாங்க. அப்ப அதுல உண்மை இருக்குதுன்னு போது பொய் எதிர்க்குது. பாபா சொல்றாரு, சிவபாபா நிராகர், பிரம்ம பாபா சாக்கர், சாக்காரத்துல இருக்கிறார், ஸ்தூல உடல்ல இருக்கிறார். சிவபாபாக்கு எந்த உடலும் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாது, சூக்ஷ்ம உடலும் கிடையாது. ஆனா ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த சாக்கார உடல்ல சிவபாபா வர்றார். மற்றபடி நாபியில இருந்து வந்தாருன்ற பேச்செல்லாம் கிடையாது இல்லையா? விஷ்ணுவோடைய நாபினா என்ன தொப்புள், விஷ்ணுவோடைய தொப்புள்ல இருந்து தாமரை கொடி வரும், தாமரை மேல பிரம்மா இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கும் நிறைய. அப்படி ஒண்ணும் பிரம்மா வரல.
பிரம்மா வந்து சிவபாபா உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் வைக்கப்பட்ட பேர் பிரம்மா. அப்ப சிவபாபா பிரவேசிக்கிறதுனாலதான் பிரம்மா உருவாகிறார். யாருடைய தொப்புல இருந்தும் வரல. ஆனா கிருஷ்ணருடைய ஆத்மாவே பிரம்மாவாச்சு அப்படின்னு வேணா அதுக்கு விளக்கம் கொடுக்கலாமே தவிர, கிருஷ்ணருடைய தொப்புல இருந்தாலும் பிரம்மா வரல. சோ இங்க எல்லாமே பொய்யான கதையே சொன்னதுனால உண்மையை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாம் அப்ப இது பொய்யா, அப்ப இது பொய்யான்னு கேக்குறாங்க. நாங்க சொல்றது உண்மை, அது எப்படி நீங்க சொல்றது உண்மை? ஏன்னா இத நாங்க சொல்லல, கடவுள் சொல்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் மனிதர்கள் எழுதுனது. மனிதர்களுக்கு உண்மை தெரியுமா, கடவுளுக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு விட்டணும், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு போலி நகைகள் தான் பயங்கர அழகா இருக்குது ஒரிஜினலை விட. ஒரிஜினலும் போலியும் பக்கத்துல வச்சா போலி தான் நல்லா வியாபாரம் ஆகும் இருக்கு. அந்த மாதிரி உண்மை மறைஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் நீங்க இப்ப உண்மையை சொன்னா மிளகா காரமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கோபம் வந்துருது. இது நான் பாத்திருக்கேன். எங்க சொந்தக்காரங்களுக்கே ஒருத்தருக்கு நான் பாபா செய்தி சொல்ல போறேன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு எழுந்திரிச்சு வெளில போயிடுறான். அப்ப அவங்களுக்கு உண்மையை ஏத்துக்க முடியல. அவங்களால பொய் நிறைய இருக்குது. அவங்க கோயில் கோயிலா சுத்துறாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க தான். அப்ப இந்த பாவ கர்மத்தினாலதான் இது வருதுன்னு சொல்றத அவங்களால ஏத்துக்க முடியல. கோயில்ல போய் சரியாயிடும்ன்றதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் பாபா சொல்றாரு, உண்மையை சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு காரமா இருக்குது, கோபம் வருது. மிக மிக அன்பானவர் ஆஸ்தியை கொடுக்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து நாம அடையணும்ல அத. அப்ப அவர் வந்து வழி சொல்றார். அப்ப அவர் எப்படி அவர் எங்கும் நிறைந்தவரா இருக்க முடியும்? அதுக்கு அர்த்தமே கிடையாது. எங்கும் நிறைந்தவரா எப்படி? எதுவுமே எங்கும் நிறைந்தவரா இருக்காது. இறை தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார். அந்த சொர்க்கத்துக்கு எஜமானரா நாம தான் ஆகணும். இறைவன் ஆகிறது கிடையாது, நமக்காகவே படைக்கிறார். அதனாலதான் அன்பே சிவம் இல்லையா. அப்ப என்னோட அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா நான் ஏன் ஏழையா இருக்கிறோம்? எப்படி ஏழை ஆனோம்? என்னோட அப்பா மிகப்பெரிய பணக்காரர் இருப்பா, நான் எப்படி ஏழை ஆனேன்? அப்ப எங்க அப்பா எனக்கு ஏழ்மையை கொடுக்கல, அவர் மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா, சொத்தை தான் கொடுத்தாரு. அப்ப நான் எப்படி ஏழை ஆனேன்? அவர் படிச்ச சொர்க்கத்துக்கு எஜமானரா நான் ஏன் இல்ல? இப்ப இருக்கிறது நரகம் வச்சு, நரகத்துக்கு எஜமானரா நான் எப்படி ஆனேன் இல்ல? ஒரு பணக்காரருக்கும் பணக்காரருக்கு பிறந்த ஒருத்தன் ஏழை ஆயிட்டானா என்ன அர்த்தம்? நடுவுல ஏதோ ஒன்னு ஆயிருக்கும் இல்லையா. பொண்டாட்டி வாங்கி சொத்தை ஏமாத்தி விட்டுருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ஆயிருக்கும். அந்த மாதிரி இங்க உங்களை ஏமாத்தி பிச்சைக்காரன் ஆக்குனது யாரு? மாயா. சோ அவனை வெல்லுங்க. அப்பா வந்துட்டார், மீண்டும் ஆஸ்தி கொடுக்க. ஆனா அந்த ஆஸ்தியை நீங்க தொட விடாம தடுக்கிறது மாயா, அதை அழியுங்க. புது உலகத்துக்கு வாங்க. உங்களுக்காகவே புது உலகத்தை இறைவன் படைக்கிறாரு. பழைய உலகத்தை அவர் படைச்சார், பழைய உலகத்தை கடவுள் படைச்சாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்காக பழைய வீட்டையா கட்டுவாரு, புது வீட்டை தானே கட்டுவாரு? இப்படி எல்லாம் நீங்க சிந்தனை செய்யணும். அதுல எவ்வளவு சுகம் இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அந்த சுகத்துடைய ஒரு சின்ன 1% சொல்லலாம் குழந்தை பருவத்துல நாம அனுபவிக்கிற சந்தோஷம். அப்போ நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் வருதுல, நம்ம குழந்தையாவே இருந்துட கூடாதுன்னு ஏக்கப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது இல்லையா, பெருசான அப்புறம் முழுக்க முழுக்க கவலை இல்லையா இருக்கிறாங்க. குழந்தையா இருக்கும்போது முழுக்க முழுக்க சந்தோஷமாவே இருந்தாங்க, அவங்க ஏழை குழந்தையா இருந்தாலுமே கூட. பணக்கார குழந்தைனா இன்னுமே சந்தோஷமா இருக்கும். அப்ப கடவுள் கொடுக்கற இடம் எப்படி இருக்கும்? அவ்வளவு சுகமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு தாயின் கர்ப்பத்துல போய் அடி உத வாங்கி சுத்தப்படுத்தி அனுப்பும் பொழுதே அந்த குழந்தைய அவ்வளவு சுகத்தை அனுபவிக்குதுன்னா, பாபா சொல்ற வழிபடி தூய்மை ஆகுறவங்களுக்கு என்ன மாதிரி சுகமான சொர்க்கத்தை இறைவன் கட்டுவார்? புத்தம் புது உலகத்தை, புத்தம் புது வீட்டை கட்டுவார். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம நம்மளா தூய்மையானா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அவரா தூய்மையாக்குறது கொஞ்சம் காலத்துக்கு தான் அந்த சந்தோஷம் நீடிக்குது, ஒரு 10 வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டார்ச்சர் ஆரம்பம் ஆயிடும். ஸ்கூல் டார்ச்சர் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு 15-20 வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. 20-22 தாண்டின உடனே அவ்வளவுதான், டார்ச்சர் ஆரம்பம் ஆயிடும்.
இயர்ஸ் இங்க சொர்க்கத்தை படைச்ச இறைவன் சொர்க்கத்துக்கு வான் கூப்பிடுறாரு, நடுவுல ஒருத்தன் போவாதன்றான். இவனுக்கு என்ன உரிமை எங்க அப்பா சொத்த நான் அடையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? சிந்தனை செய்யுங்க, மாய கிட்ட சிக்காதீங்க. ஏன் புத்தம் புது உலகத்தை தானே அவர் ஸ்தாபனை பண்ணுவாரு, இந்த மாதிரி நரகத்தை ஸ்தாபனை பண்ணுவாரு? யோசிச்சுக்கிட்டே இருங்க. இங்க துக்கத்துக்கு காரணம் காம், அப்ப எப்படி அவர் அதை படிச்சிருப்பாரு? துக்கத்துக்கு காரணமான ஒரு விஷயத்த இறைவன் படைப்பாரு? சிந்தனை செய்யுங்க. இனிமையிலும் இனிமையான காணாமல் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கியசாரம், மாயை கண்டிப்பா வரும், சண்டை போடும், தடை ஏற்படுத்தும். ஆனா எதை கண்டும் நீங்க பயப்படாதீங்க, தொடர்ந்து அது கூட சண்டை போட்டுட்டே இருங்க. பாபாவுடைய நினைவு சக்திசாலியான நினைவு, ஓடி போயிடும். நீங்க பலசாலியா இருக்கிறத பார்த்து அதுவும் பலசாலியா வரும், ஆனா ரொம்ப பலசாலியா இருக்கிறத பார்த்து அது ஓடியே போயிடும். ஏன்னா மிக பலசாலியானவரை கையில புடிச்சிட்டு இருக்கிறீங்க. சோ பாபாவுடைய நினைவுல இருந்து எல்லா தடையையும் அழிக்கணும். புத்தியின் மூலமா எல்லாத்தையும் சமர்ப்பணம் செஞ்சு அசரீரியாகி பாபாவை நினைவு செய்யணும். உடல் உட்பட எனக்கு எதுவுமே இல்லை, நான் தனியா இருக்கிற ஆத்மா. பாபாவுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு உடம்பு கொடுத்திருக்கிற, அதன் மூலமா நிறைவேற்றுறேன். நான் வெறும் கருவி, எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. உடல் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் எதன் மீதும் பற்று இல்லாம பாத்துக்கணும். அதுதான் சமர்ப்பணம் செய்யறது, அவருடைய வழிப்படியே நடத்துறது. ஏன்னா எல்லாமே அவருடையதா ஆயிடுச்சு, என்னுடையது கிடையாதுன்றது ஒண்ணு, இன்னொன்னு எல்லாமே அவருடையது. அப்ப நீங்க இதை பயன்படுத்தணும், அப்ப அவருடைய வழிப்படி பயன்படுத்தணும். அதுதான் முழு சமர்ப்பணம் ஆகுது. அப்புறம் முழுக்க முழுக்க அசரீரி ஆகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் மறந்துடணும், முழு உலகத்தையும், என்னதுன்ற அந்த உணர்வு சுத்தமாறும் போயிடணும். சோ ஞானியா இருந்து ஞானத்தை சொன்னா மட்டும் போதாது, யோகியாகவும் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா மாயை கிட்ட மாட்டிது. வரதானம் நிரந்தரமாக தூய்மையாகி அனைத்து விகாரங்களுக்கும் விடை கொடுக்கக்கூடிய சக்தி சொரூபி, பூஜ சொரூபி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தந்தை மூலமா எல்லா குழந்தைங்களுக்கும் ரெண்டு முக்கியமான வரதானம் கிடைச்சிருக்குது. என்னென்ன அது? நிரந்தர யோகி ஆகுங்க, நிரந்தர தூய்மையானவர் ஆகுங்கள். யாரு இந்த ரெண்டு வரத்தையும் வாழ்க்கையில எப்பவுமே அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அதாவது நிரந்தர யோகியாகவும் நிரந்தர தூய்மையானவராகவும் இருக்கிறாங்களோ, அவங்க சும்மா ரெண்டு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் மட்டும் யோகியா இருக்க மாட்டாங்க, நிரந்தர யோகியா இருப்பாங்க. தூய்மையிலும் அதே மாதிரி நிரந்தரமா இருப்பாங்க. அப்பப்ப நாலு நாள் இருந்தா, நாலு மாசம் இருந்தா அப்படி இருக்க மாட்டாங்க. எப்பவுமே தூய்மையாகவும் எல்லா விகாரங்களுக்கும் விடை கொடுப்பவராகவும் இருப்பாங்க. அதனால எப்பவாச்சும் கோபம் வருது, எப்பவாவது பற்று வருது, எப்பவாவது விகார எண்ணமா வருது, அப்படி இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விகார எண்ணமும் அவங்களுக்கு வராது. அந்த மாதிரி யோகி தான் சக்தி சுரூபமான சதா தூய்மையா இருக்கக்கூடிய பூஜ சுரூபி ஆவார். சம பவர்ஃபுல்லானவர் தான் இல்லையா? ஸ்லோகன், சதா ஞான சூரியன் முன்னாடி இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் நிழல் உங்க கூடவே இருக்கும். சமரகசியம் இல்லையா? சரி, வரதானம் நிரந்தரமாக யோகியாகவும் தூய்மையாகவும் ஆகி அனைத்து விகாரங்களுக்கும் நிரந்தர விடை கொடுக்கக்கூடிய சக்தி சொரூப பூஜ சொரூப ஆத்மா ஆகுங்க, பூஜ சொரூபி ஆகுங்க. பாபா சொல்றாரு, ஏன்னா பாபா குழந்தை ஆன உடனே பாபா கொடுக்கற வரதம் என்னது? யோகி பவ பவித்ர பவ, சதா யோகி, சதா தூய்மை ஆகுங்க. ஆனா எப்பவுமே அந்த வரத்தை நான் பெற்றிருக்கிறேன்ற அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவங்க சும்மா 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மட்டும் யோகியா இருக்க மாட்டாங்க, நிரந்தரமா யோகியா இருப்பாங்க. இதுல ஒரு சமசூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, அனுபவம் செய்யறாங்கன்னு சொல்றாருல்ல, இப்ப பீஷ்ம பிதாமகருக்கு அவங்க அப்பா வரம் கொடுத்திருப்பாரு. என்ன வரம் கொடுத்திருப்பாரு? நீயே விரும்பினாலன்றி மரணம் உன்னை முத்தமிட முடியாது, அதாவது உனக்கு மரணம் வராது, நீயே விரும்பினா மட்டும்தான். இத முழுசா அவர் நம்புறாரு, அதனாலதான் அது அனுபவமா. அப்ப அந்த அந்த அனுபவம் செய்யறதுன்றது என்ன அர்த்தம்? நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, என்ன யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வரத்துடைய பவர் அதை நீங்க நம்புறதுல இருக்கு. அதே மாதிரி நான் பாபா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தூய்மை இழக்கிறதோ பாபா நினைவை மறக்கிறதோ முடியாத காரியம் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நிரந்தரமாகவே யோகி யோகியாகவும் தூய்மையானவராகவும் இருப்பீங்க. சமசூபர்ல என்னுடைய நினைவை யாராலையும் கட்ட முடியாது, கட் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் யோகி, நிரந்தர யோகியாகிற யோகியா இருக்கிற வரத்தை வாங்கிட்டேன் சிவன் கிட்ட நேரடியா. நான் எத்தனை பேருக்கு இல்லாம உனக்கு மட்டும் கொடுத்தேன். ஆமா, எனக்கு தான் கொடுத்தாரு, எனக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. ஏன் பாபா என்கிட்ட பேசினார், என்கிட்ட மட்டும்தான் பேசினாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவை முரளி படிக்கும்போது அப்படி இருக்கிற குழந்தை சும்மா 2 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான் என்னால யோகத்துல இருக்க முடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்ப இப்ப இதையே நிக்கலா, நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என்னால பாபா நினைவு கட்டே ஆகாதுடா குழந்தைன்ட்டு எனக்கு வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அது உண்மைதானே? நீங்களே விரும்பினாலே தவிர கட்டாகாது. ஆனா நீங்க இல்லையா, நீங்களே விரும்பிதானே மாயக்கிட்ட போறீங்க, அதனாலதான் மாட்டிக்கிறீங்க. அப்ப இது இருக்கணும், இந்த வரம். என்னால பாபா நினைவு மறக்கவே முடியாது, என்னால தூய்மை இழக்கவே முடியாது. பாபாவுக்கு சமமான பார்வதி தேவி, எல்லாரும் என்னுடைய குழந்தைங்களா தான் பாக்குறேன், எல்லாரும் என்னுடைய தூய்மையான குழந்தையா தான் பாக்குறேன். அப்படி இருக்கிற குழந்தை நிரந்தரமாக யோகத்துல நிரந்தரமாக தூய்மையா இருப்பாங்களே தவிர அப்பப்ப தூய்மை இழக்கிறது, அப்பப்ப யோகம் கட் ஆகுறதா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நிரந்தரமா தூய்மையா இருந்து நிரந்தரமா எல்லா விதமான விகாரங்களுக்கும் விடை கொடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்கு எப்பவாச்சும் கூட கோபம், எப்பவாச்சும் கூட பற்று, எப்பவாச்சும் கூட காம எண்ணங்கள் வரவே வராது. அப்படின்னா என்னன்னே தெரியும், அவ்வளவு பரிசுத்தமானவன். நிரந்தர தூய்மையானவன், நிரந்தர யோகினா அந்த மாதிரி யோகி தான் சக்தி சுரூபமா இருக்கக்கூடியவர் இல்லையா. நிரந்தரமா பாபா நினைவுல இருந்தா எவ்வளவு சக்தி இருக்கும், சக்தியின் சுரூபமா தான் இருப்பாரு கண்டிப்பா, அதுல டவுட்டே கிடையாது இல்லையா. அதனால சதா தூய்மையாகவும் இருப்பார், சதா பாபா நினைவு, சதா தூய்மை. சதா தூய்மையா இருந்தாதான் பூஜைக்குரியவரும் கூட, ஏன்னா பூஜைக்குரியவர் என்னை இப்பவே கோயில வச்சு கும்பிடலாம், இந்த மாதிரி நான் இருக்கிறேன், அந்த மாதிரி நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்ப நான் கோயில வச்சு பூஜிக்கப்படக்கூடிய ஒரு தேவதைன்ற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சக்தி ஸ்வரூபமான பூஜ்ய ஸ்வரூபம் நான், நிரந்தர யோகி, நிரந்தர பவித்திரமானவன்ற வரத்தை வாங்கின சக்திசாலியானவன் நான், பூஜ்ய ஸ்வரூபமானவன் நான் அப்படின்றது மைண்டுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு ஃபுல்லா. அதோட பவர்ஃபுல்லானது ஸ்லோகன் ஞானச்சூரியன் யாரு? சிவபாபா. அவர் முன்னாடி எப்பவுமே இருந்தா தொட்டதெல்லாம் வெற்றி. அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா நீங்க இருப்பீங்க. அதிர்ஷ்டத்தின் நிழல் உங்க கூடவே இருக்கணும்னா உங்க முன்னாடி பாபா எப்பவுமே இருக்கணும். பாபா முன்னாடி நீங்க எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பாபா நினைவுல இருக்கணும், பாபா கூடவே இருந்துச்சுன்னா அவ்வளவு அதிர்ஷ்டசாலி, எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு அடியிலும் உங்களுக்கு வருமானம் சேமிப்பு ஆகிட்டே இருக்கும். பாபா கூட இருந்தா மாயா கிட்ட வராது,
ஆயுள் அதிகமாகும், செல்வம் வரும், நிரந்தர ஆனந்தமா இருக்கும், என்னதான் அடைய முடியாது இந்த நினைவின் மூலமாகன்றார் பாபா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா நீங்க ஆகுங்க, அப்படியே அதிர்ஷ்ட ரத்தினம் ஆயிடுவீங்க, அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆயிடுவீங்க. சோ எப்பவுமே பாபா முன்னாடி இருங்க, மனிதர்கள் முன்னாடி இருக்காதிங்க. மனிதர்கள் ஸ்தூலமா எதிரில் நின்னாலும் உங்க புத்தியில பாபா தான் தெரியணும், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். பாபா மட்டுமே உங்க புத்தியில தெரியும் போதுதான் நீங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவர்கிட்ட வழி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரிவிஷன், இருந்துகிட்டே இறந்தவராயிடுங்க, அனைத்தையும் மறந்துடுங்க, அனைத்தும் பாபாவோட இதன் புரிஞ்சுகிட்ட அவருகிட்ட வழி கேட்டு நடங்க, பற்றை நீக்கிடுங்க அப்படின்றதும் மெயினா பாபா இன்னைக்கு சொல்றாரு. டைரக்டா இறைவன் மடியில வந்து இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் வந்து வேற ஒருத்தர் மடியில கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்தவரா ஆகுறாங்கன்றாங்க. ஆனா நீங்க நேரடியா இறைவன் மடியில ஆயிருக்கிறீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உடல் கிடையாது ஆத்மான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. பறக்கும் சக்தி நிறைந்த, வேகமாக பறக்கும் சக்தி நிறைந்த ஆத்மா இன்னைக்கு பறக்கும் சக்தியை இழந்துச்சு, இறக்கை ஒடிக்கப்பட்டது மாயாவினால. சோ மாயாவை அழிச்சிடுங்க, தூய்மை ஆகிடுங்க என் நினைவுனால, பறந்து வந்துடுங்க மேல பறந்தாமத்துக்கு. மற்றபடி இங்க கணக்கு வழக்கு நீங்க முடிக்கணும், பட் பற்று இல்லாம அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் முடிச்சிடுங்க. எல்லோரும் மதுபண்ல வந்து உட்கார்ந்துக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா எதுவும் என்னது கிடையாது பாபா உடையது அப்படின்ட்டு பாபா நினைவுல உங்க காரியத்தை செய்யுங்க. மிகவும் தூய்மையா இருந்த பாரதம் இன்னைக்கு ஏழ்மையா ஆயிடுச்சு. பஞ்ச தத்துவமும் உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு, எல்லாமே துக்கத்தை கொடுக்குது. சோ எல்லாத்தையும் பாபா தூய்மையாக்குறார். மதுபனுக்கு வர எல்லாரும் அப்படியே பாபா கிட்ட பலி ஆயிட்டாங்கன்னு இல்ல, மதுபனுக்கு வந்துட்டு கூட பத்து நாளுக்கு பிறகு மாயா அவங்களை முழுங்கிருக்கு. ஏன்னா மலர் விழுந்துடுது, பிஞ்சு விழுந்துடுது, காய் விழுந்துடுது, கனியாக விட மாட்டேங்குது. இந்த மாயா கனி ஆகுறாங்க அப்படின்னா தனக்கு சமமா மத்தவங்களா மாற்றக்கூடிய சக்தி நிறைந்தவர் ஆகுறது. அப்படியா மாத்தினாதான் நீங்க நாராயணன் பதவியை அடைய முடியும். வாரிசை உருவாக்கணும், பிரஜைகளையும் உருவாக்கணும். அப்பாவுக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாது. என்ன மாதிரி அப்பா இவர் இல்லையா, நாராயணன் ஆக்குறார், சுகம் நிறைந்த உலகத்தின் அதிபதி ஆக்குறாருன்னா அவரை எந்த அளவுக்கு நினைவு செய்யணும், அவர் ஆசை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற உறுதி இருக்கணும். மாயா சண்டை போடதான் செய்யும், பயப்படாதீங்க. நீங்க நிரந்தரமா சண்டை போடுங்க. எப்படி பாபா நினைவின் மூலமா, நினைவு இருந்துச்சுனால மாயா ஓடி போயிடும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஓடாது, அந்த அளவுக்கு நீங்க சக்திசாலியா நினைக்கணும். அழிய போற உடல் பொருள் அனைத்தையும் பாபா கிட்ட கொடுங்க. பாபா அழிவற்றதா உங்களுக்கு மாத்தி கொடுப்பாரு. எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பணம் செய்யுங்க. அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்த பிரம்மா வாய் வழியா பாபா சொல்றது. இதன் மூலமா தான் நம்ம ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாகிறோமே தவிர, அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை படிக்கிறதுனால ஆகல. அப்ப அத கேக்கிறதுனால என்ன பலன்? சரீர நிர்வாகம் உட்பட அனைத்தையும் பாபா கிட்ட வழி கேட்டுதான் பண்ணணும், அப்பதான் அவங்க சமர்ப்பணமானவர்கள். இதை ஏழை குழந்தைங்க தான் பண்ண முடியும், பணக்காரர்கள் கோடியில யாரோ ஒருத்தர் தான் பண்ண முடியும். குறிப்பா பெண்கள் பண்ண முடியும், அதிலும் குறிப்பா கன்னியாக்கள் வந்து முற்றிலும் ஏழையா இருப்பாங்க. அப்பாவுடைய சொத்துல அவங்களுக்கு பற்று இருக்காது. அடுத்தது பாபா சொல்றாரு, ஏன் பாரதத்துல பாபா வர்றாருன்னா ஏழையா இருக்கிற, மிகவும் ஏழையா இருக்கக்கூடிய நாடு பாரதம். ஏழைக்கு தானே தானத்தை கொடுப்பாங்க, அமெரிக்கா மாதிரி செல்வந்த நாட்டுக்காக கொடுப்பாங்க. சொர்க்கம் மேல எல்லாம் கிடையாது, தில்வாலா கோயில மேல சொர்க்கத்தை காட்டினதுனால மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பாபா கிட்ட போயிட்டு வந்து இதே பூமி சொர்க்கமா இருக்கும், வந்து நம்ம ஆட்சி செய்வோன்ற இந்த ஞானம் புத்தியிலே இருந்தாதான் நீங்க மத்தவங்களுக்கு ஈஸியா இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அறகுறையா இருந்தா மாயா உங்களை சாப்பிட்டுடும். ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரே ஞான அம்பு இவர் விட்ட அம்புல நான் பாபா குழந்தை ஆயிட்டேன் பாபாக்கு லெட்டர் ஏத்துறாங்களாம். சோ யோகமும் இருக்கணும், வெறும் ஞானம் மட்டும் இருந்தா போதாது. நீங்க உண்மையை சொல்லும் போது பொய்ய ரித்தி சித்தி செய்யறவங்க எல்லாரும் உங்களை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. சோ அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும்னா உங்களுக்கு யோக பலம் இருக்கணும். இன்றைய எப்பவுமே போலி ஒரு பாட்டு கூட வரும், ஒரு படத்துல கள்ள நோட்டுக்கு மத்தியில நல்ல நோட்டு செல்லலன்ட்டு. அந்த மாதிரி நாம உண்மையை சொல்லும் போது அவங்களுக்கு அது கசக்கும், அதனால எதிர்ப்பாங்க. ஆனா நீங்க புரிய வைக்கணும், யோக பலத்தோட தெய்வீக குணம் நிரம்பியவராக நீங்க சொல்லணும். இறைவன் சர்வவியாபி கிடையாதுங்க, சர்வவியாபியா இருந்தா அவர் எப்படி சொத்து கொடுக்க முடியும், அவர் சொத்தையே கொடுக்கலன்னா ஏன் நீங்க அவர் கோயில் தட்டி கும்பிட போறீங்க? அவரோ சொர்க்கத்தை படைப்பவர், நீங்க ஏன் ஏழை ஆகி இருக்கிறீங்க? அப்ப அவருடைய வழிபடி நடந்து நீங்க சொர்க்கத்தின் அதிபதி ஆகணும் இல்லையா? அவரு நமக்கு இந்த துக்கம் நிறைந்த பழைய உலகத்தை படைக்க மாட்டாரு, சுகம் நிறைந்த புது உலகத்தை படைப்பாரு. இப்படி எல்லாம் நீங்க சிந்தனை பண்ணணும். வரதானம் பாபா நமக்கு கொடுக்கற முக்கியமான வரம், எல்லா குழந்தைங்களும் கொடுக்க வரம்னா நிரந்தர யோகி ஆகுங்க, நிரந்தர தூய்மையானவர் ஆகுங்க. சோ இந்த வரம் உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டு அந்த நான் இந்த வரத்தை வாங்கிட்டு வந்தவன், எப்படி கர்ணன் வந்து நான் அந்த கவச குண்டலத்தோட பிறந்தவன்ற அந்த ஞாபகம் இருக்கிறதா அவனை பாதுகாக்குது. அதே மாதிரி நான் இந்த வரத்தை வாங்கிட்டு வந்தவன், என்ன யாருமே பாபாவுடைய நினைவை என்கிட்ட வந்து கட் பண்ணவே முடியாது, ஏன்னா எனக்கு அந்த வரம் இருக்குது. யாருமே என்ன எண்ணத்துல கூட தூய்மை இழக்க வைக்க முடியாது, ஏன்னா நான் அந்த வரத்தை வாங்கிட்டு வந்தவன் அப்படின்ற அனுபவம் இருக்கிற குழந்தை ரெண்டு மணி நேரம் மட்டும் நினைவுல இருக்காது, நாலு மணி நேரம் மட்டும் நினைவுல இருக்காது, நாள் ஃபுல்லா நினைவுல இருக்கும், நாள் ஃபுல்லா தூய்மையா இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லா தூய்மையா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைக்கு எப்பவாச்சும் கூட எண்ணத்துல கூட கோபமோ காமமோ பற்றோ வர வாய்ப்பே கிடையாது, நிரந்தரமா எல்லா விகாரத்துக்கும் இடை கொடுத்துருவாங்க. அதனால அவங்க நிரந்தர சக்தி சுரூபமா, நிரந்தர பூஜை சுரூபமா இருப்பாங்க, சதா தூய்மையா இருப்பாங்க. சோ அந்த வரத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. பாபா இன்னைக்கு என்ன வரம் கொடுத்தாரு, அந்த வரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த வரத்தை எனக்கு கொடுத்துருக்காருன்னு அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதனாலதான் அமிர்த வேலையில பாபா கிட்ட வந்து ரெண்டு வரத்தை வாங்குங்கன்னு. சோ அந்த முரளியில இருந்து நீங்க அந்த வரத்தை வாங்கிக்கலாம், அந்த வரதானத்துல இருந்து எடுத்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது கூட எடுத்துக்கலாம். சரி, ஸ்லோகன் அப்படி அன்னைக்கு முரளியில உங்களுக்கு பவர்ஃபுல்லா இல்லைன்னா சமீபமா வந்து அவ்யக்த முரளியில பவர்ஃபுல்லா இருக்கிற அவ்யக்த முரளி பவர்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை இல்லாட்டினாலும் அதுக்கு முன்னாடி வந்து பவர்ஃபுல்லான அவ்யக்த முரளில இருந்து எடுத்துக்கணும். சரி, ஸ்லோகன் பாபா முன்னாடி எப்பவுமே இருந்தீங்கன்னா, இந்த ஞான சூரியன் முன்னாடி எப்பவுமே இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தான் இருக்கும், துரதிர்ஷ்டமே வராது. துரதிர்ஷ்டத்தை ஃபுல்லா இந்த ஞான சூரியனின் ஒலிக்கதிர்கள் எரிச்சிடும். அதிர்ஷ்டத்தின் நிழல் உங்க மேலேயே இருக்கணும்னா எப்பவும் ஞான சூரியன் முன்னாடியே இருந்த தேவை செய்யும் போது சில சமயம் பதட்டம் வரும், ஐயோ இவங்க கிட்ட போய் எப்படி பர்மிஷன் பண்றது, இவ்வளவு பெரிய ஆளு. அப்ப ஒண்ணுமே இல்ல, பாபா கூட இருக்க, பாபா நான் உன் கூட போயிட்டு இருக்கிறேன், நம்ம ஒலிப்புள்ளியா இருக்கிறோம், நீ சொல்றதை நான் செய்ய போறேன் நீங்க நினைக்கும் போது அப்படியே கடகடகடன்னு பயம் போயிடும். அப்பதான் தெரியும் ஆஹா, பயமும் தேக உணர்வும் பாபா சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்ட்டு. தேகம் நினைக்கிறதுனால தான் பயம் வரும் இல்லையா? சோ அப்ப எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க. பாபா எதிர வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பாபாவை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது பரந்தாமத்துல பார்த்தாலும் சரி, சூக்ஷ்மவதனத்துல பார்த்தாலும் சரி, இங்கேயே உங்க எதிர புத்தினால பாபா பார்த்தாலும் சரி, அதிர்ஷ்டம் உங்க கூடவே இருக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.